السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قنيت الكرياء سهودر غلي سهودر غلي. இமாம் பர்பஹாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய கிதாபு சுன்னா என்ற நூலிலிருந்து சுன்னாவை பின்பற்றுவது, சஹாபாக்களை பின்பற்றுவது, மார்க்க காரியங்களில் புதுமையை தவிர்ப்பது, தன் அறிவை கொண்டு மார்க்கத்தில் பேசுவது, சுன்னாவிற்கு மாற்றமாகவோ அல்லது சஹாபாக்களின் கருத்துகளுக்கு மாற்றமாகவோ மார்க்கத்தில் பேசுவது கூடாது. இதை அடிப்படையாக வைத்து இமாம் அவர்கள் எழுதிய அஸ்ஸுன்னா நூலிலிருந்து நாம் பல குறிப்புகளை படித்து வருகிறோம். அதில் இன்றில் நாம் படிக்க இருக்கின்ற குறிப்பு 65வது குறிப்பிலிருந்து படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். واعلم ان اهل العلم لم يزالوا يردون قول الجهميه حتى كان في خلافه بني العباس تكلم الرويبضه في امر العامه وطعنوا على اثار رسول الله صلى الله عليه وسلم واخذوا بالقياس والراي وكفروا من خالفهم فدخل في قولهم الجاهل والمغفل والذي لا علم له حتى كفروا من حيث لا يعلمون فهلكت الأمة من وجوه وكفرت من وجوه وتزندقت من وجوه وضلت من وجوه وابتدعت من وجوه إلا من ثبت على قول رسول الله صلى الله عليه وسلم وأمره ونهيه واصحابه ولم يتخطى احد منهم ولم يجاوز امرهم ووسعه ما وسعهم ولم يرغب عن طريقتهم ومذهبهم وعلم انهم كانوا على الاسلام الصحيح والايمان الصحيح فقلدهم دينه واستراح. இந்த குறிப்பில் என்ன சொல்கிறார்கள்? அதாவது ஜஹ்மியா என்ற கூட்டம் சஹாபாக்களின் இறுதி காலத்திலே உருவான ஒரு வழிகட்ட கூட்டம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி காலத்திலே உருவான ஹாரிஜியாக்கள், முஅத்தஸிலாக்களை போன்று உருவான ஒரு வழிகட்ட கூட்டம் அல் ஜஹ்மியா என்பவர்கள். ஆனால் இன்றோ இவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயரில் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யப்படுத்திக் கொண்டதால் இவர்களையும் இவர்களுடைய கருத்துகளையும் மக்கள் சரிகாணுகிறார்கள். ஆனால் உண்மையில் சுன்னாவிற்கு மாற்றமான கூட்டங்களில் இவர்களும் ஒருவர். இந்த கூட்டத்தார்கள் என்னென்ன கூறுகிறார்கள்? குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் அவற்றுக்குரிய அந்த அடிப்படை விளக்கங்களை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விதத்திற்கு மாற்றமாக தங்கள் அறிவை கொண்டு அதில் தஅ்வீல் செய்வார்கள். தஅ்வீல் என்றால் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு கருத்து கூறி மாற்றம் செய்வார்கள். இது இவர்களுடைய முக்கியமான வழிகேடு. சரியா, புரிகிறதா? இந்த அளவு இவர்களை பற்றி இப்போது தெரிந்து கொண்டு சொல்ல வருகிற விஷயத்தை பார்ப்போம். இந்த ஜஹ்மியா கூட்டத்தார்களுடைய கூற்றுகளை அறிஞர்களும் மக்களும் இவர்கள் தோன்றிய காலத்திலிருந்து மறுத்துத்தான் வந்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பாசிய மன்னர்கள் உருவான போது, அதாவது ஆட்சி உமவியா கலீஃபாக்களிடமிருந்து மாறி அப்பாசியா கலீஃபாக்களிடம் சென்றபோது இவர்களுக்கு பலம் கிடைத்தது, மன்னர்களின் ஆதரவு கிடைத்தது. அப்போதுதான் இவர்கள் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் ஹதீஸுகளுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். தியாசை அடிப்படையாக வைத்தார்கள், தங்கள் ஆய்வுகளை அடிப்படையாக வைத்தார்கள். இவர்களுக்கு துணிவு எந்த அளவு பிறந்ததென்றால், தங்களுக்கு மாற்றமாக யார் கூறுகிறார்களோ செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் காஃபிர்கள் என்று கூறினார்கள். அதாவது ஹதீஸை சுன்னாவை அப்படியே ஏற்றுக்கொண்ட மக்களை காஃபிர்கள் என்று கூறினார்கள். தாங்கள் கூறுகிற தவீலுக்கு ஏற்ப, தவீல் என்றால் அதற்கு பொருள் கூறிவிட்டோம், அறிவு தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப குரான் சுன்னாவிற்கு விளக்கம் கூறுவது, அந்த குரான் சுன்னாவின் அடிப்படைக்கு மாற்றமாக அதை கருத்தில் கொள்ள வேண்டும். குரான் சுன்னாவின் அடிப்படைக்கு ஒப்ப குரான் சுன்னாவிற்கு, குரான் சுன்னாவில் இருந்தோ சஹாபாக்களின் கூற்றுகளில் இருந்தோ அல்லது தெளிவான சிந்தனையில் இருந்தோ விளக்கம் கூறுவது தடுக்கப்பட்ட தவீல் அல்ல. தடுக்கப்பட்ட தவீல் என்பது குரான் சுன்னாவிற்கு அவற்றின் அடிப்படைக்கு மாற்றமாகவோ அல்லது அறியப்பட்ட சஹாபாக்களிடமிருந்து அறியப்பட்ட விளக்கத்திற்கு மாற்றமாகவோ தவீல் கூறுவது தவறு. அப்ப தங்கள் தவீலின் அடிப்படையில் குரான் சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காஃபிர் என்று கூறும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள். இப்ப மக்கள் பயந்தார்கள், இந்த அளவுவா, இதை பிரபல்யமாக பேச 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 மக்களில் அறியாதவர்களும் கல்வி இல்லாதவர்களும் இவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். இன்று நடப்பதை நீங்கள் இதற்கு உதாரணமாக கொள்ளலாம். அல்லாஹுவிற்கு முகம் இருக்கிறது, அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது, அல்லாஹுவிற்கு அழகிய உருவம் இருக்கிறது, அதை அவனே மிக அறிந்தவன் என்று கூறுபவர்களை என்ன கூறுகிறார்கள், காஃபிர் என்று கூறுகிறார்கள். இதை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படையாக ஒன்றுக்கு பல முறை பேச 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 மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். குரானை குரானில் உள்ளதுபடி பரப்பக்கூடியவர்களையும் சுன்னாவை சுன்னாவில் உள்ளபடி பரப்பக்கூடியவர்களையும் மக்கள் அந்நியர்களாக காஃபிர்களாக, இன்னும் பல இடங்களிலே யஹூதிகளிடமிருந்து வந்து உம்மத்தை கெடுப்பதற்காக உருவானவர்கள் என்று கூட விளங்குகிறார்கள், நம்புகிறார்கள். அதே நிலைமைதான் அன்றுமானது. இவர்கள் இப்படி இந்த ஜஹ்மியாவை பின்பற்றியதால் இவர்கள் அறியாத விதத்திலே குஃப்ரிலே சென்றார்கள். மக்கள் மற்றவர்களை காஃபிர் என்று சொன்னார்கள், ஆனால் இவர்களே குஃப்ரிலே குரான் சுன்னாவின் அடிப்படைகளை மறுத்து மறுத்து குஃப்ரிலே சென்று கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த உம்மத்திலே பல வகையில் நாசம் ஏற்பட்டது, இறை நிராகரிப்பு ஏற்பட்டது, மார்க்கத்திற்கு முரணான கருத்துகள் உருவாகின, புதிய அனாச்சாரங்கள் உருவாகின. புரியுதா? புரிஞ்சா? எப்ப அவர்கள் இந்த தவீத புகுத்தி அப்பாசியாக்களுடைய காலத்தில் ஆட்சி அதிகாரம் உடையவர்களின் சப்போர்ட் ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சி வெளிப்படையா மேடைகள் அமைத்து பேச ஆரம்பித்தார்களோ தங்களுக்கு எதிரானவர்களை எல்லாம் காஃபிர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப மக்கள் என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். இவர்களுக்கு கூட்டம் கூடியது, அதனால் இறை நிராகரிப்பு ஏற்பட்டது, மார்க்கத்தில் புதுமைகள் புகுத்தப்பட்டன, அது போன்ற தீய சிந்தனைகள் அனாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்திலே யார் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை உறுதியாக பற்றி பிடித்தாரோ, அதில் நிலையாக நின்றாரோ, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கல்களை முழுமையாக பேணினாரோ, சஹாபாக்களிடமிருந்து அறியப்பட்ட அந்த மார்க்கத்தில் அவர் நிலையாக நின்றாரோ, நபித்தோழர்களின் எவருடைய கூற்றுக்கும் அவர் மாறு செய்யவில்லையோ, அவர்கள் என்ன சொன்னார்களோ அங்கேயே அவர் நின்று கொண்டார், அவர்கள் எதை பற்றி பேசினார்களோ அதை பற்றி பேசினார், அவர்கள் எதை பற்றி பேசவில்லையோ அதை பற்றி இவரும் பேசவில்லை. அவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் எது அவர்கள் இந்த மார்க்கத்திலே எதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்களோ அதை இவரும் பரப்பினார், அதை மீறி எதுவும் இவர் பேசவில்லை. அவர்களுடைய வழிமுறையை விட்டு இவர் விலகவில்லை, சஹாபாக்களுடைய வழிமுறையை இவர் வெறுக்கவில்லை, அவர்களுடைய கருத்துக்களை இவர் மறுக்கவில்லை. மேலும் சஹாபாக்கள் உண்மையான முழுமையான இஸ்லாமின் மீதும் ஈமானின் மீதும் இருந்தார்கள் என்றும் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஒரு கூட்டம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் இப்படி இருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை சஹாபாக்களின் அடிப்படையிலே பின்பற்றினார்கள். எனவே இவர்கள் நிம்மதி அடைந்தார்கள், குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். புரியுதா? இது அப்படியே அவர்களுடைய அந்த கருத்து, அவர்களுடைய அந்த கூற்றுக்கு முடிவு. இங்க என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த குறிப்பிலே என்றால், ஜஹ்மியா என்ற கூட்டம் முதன் முதலாக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படைகளை மறுத்து சஹாபாக்கள் கூறிய விளக்கங்களுக்கு மாற்றமாக விளக்கங்களை கூறி மக்களை தங்கள் வழிகேட்டின் பக்கம் அழைத்தார்கள். அப்படி அழைக்கும் போது தங்கள் எதிராளிகளை காஃபிர்கள் என்று கூறி மக்களுக்கு தங்கள் மன இச்சையின் பக்கம் கவர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். சரியா? இந்த நேரத்தில் இது எந்த காலத்தில் உருவானாலும் சரி, அவர்கள் காலத்தில் உருவானதை அவர்கள் எழுதுகிறார்கள். இங்கே இது போன்ற குழப்பங்கள், தீய சிந்தனைகள் பரவும் போது வெற்றி எதில் இருக்கிறது, பாதுகாப்பு எதில் இருக்கிறது என்பதைத்தான் அவர்களுடைய அந்த கடைசி வார்த்தையிலே குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைத்ததோ, கட்டளையாகவோ அல்லது விளக்கலாகவோ, சஹாபாக்களிடமிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைத்ததோ அந்த செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அவர்கள் அங்கீகரித்த விதத்திலே அங்கீகரித்துக் கொண்டு, அதிலே மன திருப்தி அடைந்து அவர்களை விட்டு விலகாமல், மேலும் அவர்கள் அனைவரும் முழுமையான இஸ்லாமில் ஈமானில் தான் இருந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றிய நல்லெண்ணமும் ஒருவர் கொண்டு விட்டால் அவர் ஃபித்னாவில் இருந்து பாதுகாக்கப்படுவார். ஒரு சஹாபி தப்பு செஞ்சிருப்பாரு, அவர் சுன்னாவிற்கு மாற்றமாக தான் வேணும் என்று சொல்லி இருப்பாரு என்று எப்போது ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, அப்போதிலிருந்து அவனுக்கு வழிகேட்டின் வாசலை அகல திறந்து வைத்து விடுகிறான் இப்லீஸ். ஒரு சஹாபியுர் ரசூல், ரசூலுடைய ஒரு தோழர் ஒரு தவறான கருத்தை வேண்டுமென்றே கூறினார், அல்லது அவருடைய கருத்து தவறு, அவர் குர்ஆனுக்கு வேண்டுமென்றே முரண்பட்டார் என்று எப்போது பேச ஆரம்பிப்பானோ, அல்லது குர்ஆன் சுன்னாவிற்கு அவர்கள் கூறிய விளக்கத்தை மறுக்க ஆரம்பிப்பானோ, அப்போது அவனுக்கு இப்லீஸ் என்ன செய்வான், வழிகேட்டின் வாசலை அகல விரித்து வைத்து விடுவார். போய் பொத்துன்னு இடிச்சுக்காம போயே அந்த நரகப்படுகொலை இழைவது என்று. அடுத்து 66வது குறிப்பு. இந்த தீன், இந்த மார்க்கம், இது தக்லீது தான். ரொம்ப பேருக்கு புருவத்தை கொஞ்சம் உயர்த்துவாங்க. தக்லீதே பண்ணக்கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். குர்ஆன் சுன்னான்னு சொன்னாலே தக்லீத உடனும் தக்லீத தூக்கி எறியணும் அப்படின்னு நம்ம கேட்டு வந்திருக்கிறோம். இந்த உமர் ஷரீஃப் தீன் என்று சொன்னாலே, மார்க்கம் என்று சொன்னாலே தக்லீதுன்னு சொல்றாரு. ஓ, அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தான். அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தான். பாத்தீங்களா, மூணாவது ஒரு மதுசப் உருவாக்கிட்டாங்க. சரியா என் அன்பிற்குரியவர்களே, ஆம், அவர்கள் அப்படி கூறினாலும் சரியே, நாம் இந்த கூற்றை கூறுவதற்கு வெட்கப்பட மாட்டோம், தேங்க மாட்டோம். இந்த தீன் என்பது தக்லீது தான். ஆனால் யாரை தக்லீது செய்வது? புரியுதா? இந்த தீன் என்பது தக்லீது தான். தக்லீது என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்வது. தக்லீது என்றால் என்ன? அப்படியே ஏற்றுக்கொள்வது. சட்டத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, கூறுகின்ற ஆதாரத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது. யாரை தக்லீது செய்வது? அஸ்ஹாபு ரசூலை தக்லீது செய்வது. யாரை தக்லீது செய்வது? ரசூலுடைய தோழர்களை தக்லீது செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லோரையும், அந்த ஜமா, தனிப்பட்ட ஒருவரை அல்ல. நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை மட்டும் ஏத்துப்பேன், உமர் சொன்னதை மட்டும் ஏத்துப்பேன், அலி சொன்னதை மட்டும் ஏத்துப்பேன், ரழியல்லாஹு அன்ஹு அஜ்மயீன். அஸ்ஹாபு ரசூலை தக்லீத் செய்வது, புரியுதுங்களா? அவர்கள் எதை மார்க்கமாக கருதினார்களோ, பார்த்தார்களோ, அதையே நானும் மார்க்கமாக பார்ப்பேன். அவர்கள் எதை ஏவினார்களோ அதை செய்வேன். அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை நான் தடுத்துக் கொள்வேன். அவர்களிடத்தில் எது இல்லையோ அதை நான் விட்டுவிடுவேன். தக்லீத் யாரை செய்ய வேண்டும்? அஸ்ஹாபு ரசூலை தக்லீத் செய்ய வேண்டும். தீன் என்பது தக்லீது தான், அதில் மாற்றமே கிடையாது. இப்ப இங்க உங்களுக்கு ஒரு சில விளக்கம் தேவை. உடனே நேற்று கூட சில இடங்களில் சில இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது, அப்ப அல்லாஹ் சிந்திக்க சொல்றானே நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் ஆராய்ச்சி செய்ய சொல்றானே நீங்க ஆராய்ச்சி செய்ய மாட்டீங்களா? அப்ப அறிவுக்கு பூட்டு போடுறீங்களா? அறிவை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்களா? எப்படி? புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு ஒரு கணக்கு வாத்தியார் சொல்லி தராரு, அல்லது ரெண்டு ரெண்டு நாலுன்னு ஒரு கணக்கு வாத்தியாரு சொல்லி தராரு, சரியா? இது எல்லாராலும் அறியப்பட்ட உண்மையா, யதார்த்தமா, இல்லை அதற்கு மாற்றமா? உண்மை. இப்ப ஒருத்தர் வந்து சொல்றாரு, இல்லங்க நீங்க நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க, ஒன்னு ஒன்னு மூணா கூட மாறும் அப்படிங்கிறாரு. எப்படி சொல்றாரு? ஒன்னு ஒன்னு மூணா கூட மாறும் அப்படிங்கிறாரு. ரெண்டு ரெண்டும் பத்தா கூட மாறும், நீ ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதா? அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு ஒன்னு ஒன்னும் ரெண்டு 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 நாலுன்னு? எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நீங்க கண்டுபிடிச்சா மூணு வராமையா போயிடும் போது. எப்படி ரெண்டையும் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு பத்து வராமையா போயிடும் போது? ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னா அந்த மேதாவியை நம்ம என்ன சொல்றது? அப்ப ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு ஒரு கணக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறாரு, ரெண்டு ரெண்டு நாலுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் என்ன? அதே போல அஞ்சையும் அஞ்சையும் வச்சா பத்து வரும், அதுதானே சரியான ஆய்வு? பத்தையும் பத்தையும் வச்சா அஞ்சு வரும், அப்படித்தானே கண்டுபிடிக்கணும்? கணக்கு வாத்தியாரும் உங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தாரு, ரெண்டு ரெண்டு நாலு பான்னு சொல்ற. ஓ அப்படியா, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆயிடுச்சா? அப்ப நாளையும் நாளையும் சேர்த்தா அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாயிரும். இதுதானே ஆய்வு? இதுதானே சரியா முறையான கண்டுபிடிப்பு? இதுதானே தெளிவான சிந்தனை? புரியுதா இல்லையா? சொல்ல உதாரணம் புரியுதா இல்லையா? அதை விட்டுவிட்டு ஏன் அவருக்கு மட்டும்தான் அறிவு இருந்துச்சா? ரெண்டு இந்த போன்ல கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணுங்கம்மா. அவர் ரெண்டு ரெண்டு நாலுன்னு கண்டுபிடிச்சாரா? நான் ரெண்டு ரெண்டு பத்துன்னு கண்டுபிடிப்பேன், நான் சும்மாவா?
அப்படின்னா அப்ப இவரை தூக்கி குப்பையில போட்டுவாங்க. அதுதான் உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் புரிந்து கொள்வதற்காக. தீனிலே ஆய்வு செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிவை பயன்படுத்துங்கள், ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த அறியப்பட்ட அடிப்படைகளை சிந்தித்து அதிலிருந்து கல்வி கற்று இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய சொல்லப்பட்ட அடிப்படைகளை உண்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய தக்குவாவை விளக்கங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று. எப்படி அல்ல, சொல்லப்பட்ட விளக்கங்களை தகர்த்து விடுங்கள், சொல்லப்பட்ட விளக்கங்களை அடிப்படைகளை குதர்க்கம் செய்து அவற்றை பலவீனப்படுத்துங்கள் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க சொல்கிறானே. அந்த குர்ஆனை உண்மைப்படுத்துவதற்காக சிந்திக்க சொல்கிறானா, அந்த குர்ஆனிலே முரண்பாடுகளையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுவதற்காக சிந்திக்க சொல்கிறானா? உனக்கு நான் கொடுத்த அறிவை கொண்டு அந்த குர்ஆனை உண்மைப்படுத்துவதற்காக, ஈமான் கொள்வதற்காக சிந்தி. புரிகிறதா? ஆகவே தான் நல்லா சொல்கிறார், காஃபிர்களிலே பலர் இந்த மார்க்கத்திலே கோணலை தேடுவார்கள், இந்த மார்க்கத்திலே கோணலை தேடுவார்கள், குதர்க்கத்தை தேடுவார்கள். நம்முடைய வசனங்களிலே முத்தஷாபிஹாத்துகளை அவர்கள் தோண்டி தோண்டி ஆராய்வார்கள், முஸ்கமாத்துகளை விட்டு விடுவார்கள். புரிகிறதா? அப்ப இந்த தீன் என்பது தக்லீத் என்றால் என்ன அர்த்தம்? இந்த தீன் என்பதில் அறிவை பயன்படுத்துவது, ஆராய்ச்சி செய்வது, சிந்திப்பது என்றால் என்ன அர்த்தம்? இரண்டையும் இரண்டு இடத்திலே வைத்துக் கொண்டு விளங்க வேண்டும். புரியுதா? தக்லீத் என்று சொன்னால் கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் அவர் பேச்சை ஏற்றுக்கொள்வோம் என்பதும் அல்ல. தக்லீத் என்றால் மார்க்கத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதும் அல்ல. தக்லீத் என்றால் எது? சஹாபாக்களிடமிருந்து உறுதியான அந்த தொடருடன், உறுதியான அந்த தொடருடன் மார்க்கம் என்று எது அறியப்பட்டதோ அதை நாங்கள் அப்படியே கண்ணை மூடி ஏற்றுக்கொள்வோம், அதிலே குதர்க்கம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் இப்படி தள்ளி உட்கார்ந்த பின்னாடி உள்ளவங்க அப்படி அப்படி உட்காரு லைட்டா. மார்க்கம் வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி ரெண்டாவது கரெக்டா கரெக்டா இல்ல இல்ல வேணாம், இது கொஞ்சம் சரியில்லை. புரியுதா? சஹாபாக்களிடமிருந்து உறுதியான ஆதாரங்களோடு என்ன வந்ததோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது தக்லீது. அந்த தக்லீது தேவை. எந்த தக்லீது கூடாது? யார் தெருக்கோடியிலே என்ன பேசினாலும் சரி, தீனை பற்றி அதை அப்படியே கண்மூடித்தனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மார்க்கம் என்ற பெயரிலே யார் என்ன உளறினாலும் சரி, அதிலே நாங்கள் ஆதாரம் கேட்க மாட்டோம், அதை நாங்கள் சிந்திக்க மாட்டோம் என்ற தக்லீது கூடாது. தக்லீது கட்டாயம். எந்த தக்லீது கட்டாயம்? சஹாபாக்களை தக்லீது செய்வது கட்டாயம். சரியா? தீனை சிந்திப்பது, தீனை ஆராய்ச்சி செய்வது, ஆய்வு செய்வது கூடாது. எந்த ஆராய்ச்சி எந்த ஆய்வு செய்வது கூடாது? தீனிலே சொல்லப்பட்ட உண்மைகளை, தீனிலே சொல்லப்பட்ட அடிப்படைகளை நிராகரிக்க தூண்டும் ஆய்வு கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தீனிலே சொல்லப்பட்ட உண்மைகளை, கையிலிருந்து தீனிலே சொல்லப்பட்ட உண்மைகளை, யதார்த்தங்களை மறுக்க தூண்டும் அல்லது அவற்றை சந்தேகிக்க தூண்டும். நல்ல கேளுங்க, தீனிலே சொல்லப்பட்ட உண்மைகளை, அடிப்படைகளை மறுக்கவோ சந்தேகிக்கவோ அல்லது அதில் முரண்பாடுகளை காண தூண்டக்கூடிய ஆய்வு கூடாது, அப்படிப்பட்ட சிந்திப்பு கூடாது. ஆய்வு அவசியம், சிந்தித்தல் அவசியம். எந்த ஆய்வு எந்த சிந்தித்தல்? எது உங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துமோ, எந்த சிந்தனையால் எந்த ஆய்வால் உங்களுக்கு குர்ஆனின் மீதும் சுன்னாவின் மீதும் நம்பிக்கை ஏற்படுமோ, அவற்றை நீங்கள் தெளிவாக சொல்லப்பட்ட விதத்தில் புரிய முடியுமோ, அந்த ஆய்வு அந்த சிந்தனை தேவை. ரெண்டுத்தையும் தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தக்லீது கூடாது என்றால் எந்த தக்லீது கூடாது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொண்டீர்கள். தக்லீது கட்டாயம் என்றால் எந்த தக்லீது கட்டாயம் என்பதையும் விளங்கிக் கொண்டீர்கள். சிந்தித்தல் ஆய்வு செய்தல் கூடாது என்றால் அது எத்தகைய சிந்தித்தல் எத்தகைய ஆய்வு என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். சிந்தித்தல் ஆய்வு செய்வது அவசியம் என்றால் அது எத்தகைய சிந்தித்தல் எத்தகைய ஆய்வு செய்தல் என்பதையும் புரிந்து கொண்டீர்கள். எல்லாம் அதனுடைய இடத்துல தெளிவாயிருச்சா இல்லையா? அப்ப தப்லீது கட்டாயம் என்று சொன்னால் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்க போய் அவன்பா உபர்சிட்டி சொன்னாருப்பா தப்லீது வேணும்னு சொல்லிட்டு, அப்ப அவர் சொன்னது கரெக்ட் தான், இனிமே கிளாஸுக்கு போக கூடாதுப்பா அப்படின்னு போய் யாரும் பயன் செஞ்சிடாதீங்க, நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அடுத்து 67வது குறிப்பிலே ஒரு சின்ன அல்லது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நம்முடைய காலத்தில் அல்ஹம்துலில்லா அந்த ஜஹ்மியா கூட்டத்தார்களிடத்தில் கூட இந்த கருத்து இல்லை. இப்போதுள்ள காலத்திலே அந்த பிதாத்வாதிகளிடத்தில் கூட இந்த கருத்து இல்லை. இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை நாம் கூறுகிறோம். முந்தைய காலத்தில் இந்த கருத்து பிரபல்யமாக இருந்தது, இது ஒரு பிரச்சனையாகவே சமுதாயத்தில் இருந்தது. அல்ஹம்துலில்லா இன்றைய காலத்திலே அது முற்றிலுமாக அழிந்துவிட்டது அல்ஹம்துலில்லா. அதாவது நம்முடைய நம்பிக்கை குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய தன்மை, இது அல்லாஹ் பேசிய பேச்சு. குர்ஆன் நாம் ஓதுகிறோம் அல்லவா, இது அல்லாஹ் பேசுகிற பேச்சு, இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய சிஃபத். இது புரியுதா? அல்லாஹ்வுடைய சிஃபத் எதுவும் படைக்கப்பட்டதல்ல, இது நம்பிக்கை. இதுக்கு மேல ரொம்ப விவரிக்க வேணா, இந்த அளவு போதும், இதுதான் நம்ம நம்பணும். ஆனால் முந்தைய காலத்திலே வாழ்ந்த ஜஹ்மியா என்ற இந்த கூட்டத்தார்கள் குர்ஆனை படைக்கப்பட்ட ஒன்று என்று மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். அதை ஏற்காதவர்களை காஃபிர் என்று கூறினார்கள். அதிகாரிகள் அரசர்களிடத்திலே காண்பித்துக் கொடுத்து அவர்களை சிறையில் தள்ளினார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற கருத்தை ஏற்காதவர்களை. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு அந்த கருத்து இல்ல, அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சரியா? யார் இன்றும் அப்படி குர்ஆன் படைக்கப்பட்டது என்று கூறினால் அவர் இஸ்லாமை விட்டு விலகியவராக ஆகிவிடுவார். அவர் இந்த ஜஹ்மியா கூட்டத்தை சேர்ந்து விடுவார். குர்ஆனை அல்லாஹ்வுடைய தன்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே ஒரு ஹதீஸை இமாம் அவர்கள் நமக்கு வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஏன் இங்கே கொண்டு வருகிறார்கள்? ஒரு கருத்து வருகிறது, அந்த கருத்து சரியா தவறா என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு அளவுகோல் தேவை. சரியா? அந்த அளவுகோலைத்தான் ஹதீஸில் இருந்து நமக்கு வைக்கிறார்கள். இன்னஹு மையஷ் மின் கும்பாடி, எனக்கு பின்னால் உங்களின் வாழ்பவர் சத்தையராயஃபன் கசீரா, மாறுபட்ட பல கருத்துக்களை பார்ப்பார். புதிதாக உருவாக்கப்படுகிற அனைத்து காரியங்களையும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், புதுசா வந்துவிட்டதை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். உங்க துன்யாவில் வேண்டுமானால் புதுசா வந்திருக்கிறத தேடிப்போங்க. புது சட்டம் வந்திருக்குதா, புது கைலி வந்திருக்குதா, புதுசா ஏதாச்சும் சாமா இருக்கான்னு நீங்க தேடி போலாம். ஆனா தீன்ல பழசுதான் சரி, தீன்ல எவ்வளவு பழசா இருக்குதோ அது அவ்வளவு சரி. எது ரசூல் சுல்லா அலிஸ்லம் இடத்திலிருந்து வந்திருக்கிறதோ, சஹாபாக்கள் இடத்திலிருந்து வந்திருக்கிறதோ அதுதான் சரி, புதுசை தேடாதீங்க. ஏனென்றால் இந்த தீனிலே புதுமை எல்லாம் வடிகேடாகும். வஅலைக்கும் பிஸுன்னதி வஸுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன், நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என் வழிமுறைகளையும், நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழிமுறையையும், அப்து அலைஹா பின் நவாஜிஸ், உங்களுடைய கடவாய் பொருட்களை கொண்டு அதை கவி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அளவு அதிலே உறுதியாக இருங்கள். அப்ப ஒருத்தர் கூறுகிறார், ஏன் அதான் சொல்றதுக்கு முன்னாடி செலவாக்கு சொன்னா தப்பா அப்படின்னு கேட்கிறார். தொழுது முடிச்சதுக்கு பிறகு சத்தமா அல்லாஹு சல்லி அலா முஹம்மதின்னு செலவாக்கு ஓதுனா தப்பா, செலவாக்கு தானே ஓதுறோம் அப்படிங்கிறார். ஒருத்தங்க மோத்தா போனதுக்கு பின்னாடி மூணு நாள் கழிச்சு அவங்களுக்கு ஃபாத்தியா ஓதுனா அவங்களுக்காக குர்ஆன் காணி செஞ்ச தப்பா அப்படின்னு கேட்கிறாரு. குர்ஆன் தானே ஓதுறோம், செலவாக்கு தானே ஓதுறோம், செலவாக்கு சொல்றது இஸ்லாத்துல இல்லையா? அல்லாஹ்வே சொல்றானே, நான் செலவாக்கு சொல்றேன், மலக்குகள் செலவாக்கு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றானே, இது தப்பா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? இது தப்பு. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாக்கு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினார்கள். ஆனா அதான் சொல்றதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாக்கு சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே 10 ஆண்டுகள் மதீனாவிலே அதான் சொல்லப்பட்டது. சஹாபாக்களுடைய கிலாபத்துடைய காலம் 30 ஆண்டுகளிலே அதான் சொல்லப்பட்டது. எந்த ஒரு நபி தொழராவது சலவாத்து சொல்லி இருக்கிறாரா? அப்ப அவங்க செய்யலையா நீனு செய்யாத, அவங்க செய்யலையா நீனு செய்யாத. அவங்களுடைய காலத்திலும் எத்தனையோ மக்கள் இறந்தார்கள், அவர்களுக்காக குர்ஆன் காணி செய்தார்களா, ஹத்ம் செய்தார்களா? செய்யவில்லை. நீனும் செய்யாது. தப்பா சரியா என்ற ஆய்வுக்கே போவாது. செயல் இல்லையா இல்லன்னு முடிச்சிடு, அவ்வளவுதான். ஃபைலை க்ளோஸ் பண்ணிடு, சேஃப்டி ஆயிடுவார். அடுத்து 68வது குறிப்பிலே சொல்ல வருகிறார்கள். நம்ம அரபி படிச்சு படிச்சு போனா கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன், அதனால நான் அரபியை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு தமிழ்ல சொல்றேன். இந்த ஜஹ்மியா கூட்டத்தார்களுடைய 2வது அல்லது ஜஹ்மியா கூட்டத்தார்களின் முரண்பாடுகளில் ஒரு முரண்பாடு, அதாவது வழிகட்ட கூட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ஏன் அவசியம் என்றால், நம்மை அறியாமல் அவர்களுடைய சிந்தனை நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது. ஏன்? அவர்களுக்கு அந்த சிந்தனைகளை தூண்டியவனும் யார்? யாரு? இபிலீஸ், ஷைத்தான். அப்ப அந்த இபிலீஸ் நமக்கும் தூண்டிட்டான்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும். அதனால வழிகட்ட சிந்தனைகள் என்ன, வழிகட்டவர்கள் ஏன் வழி எதனால் வழிகட்டார்கள் என்பதை நம்ம அந்த அளவு தெரிந்து கொண்டு அது நம்முடைய கல்புல சிந்தனையில திமாவில நம்முடைய உள்ளத்துல உதித்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்காக தெரிந்து கொள்கிறோம். சரியா? இந்த ஜஹ்மியா கூட்டத்தார்களின் வழிகேடுகளில் ஒன்று என்னவென்றால், இவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு பதிலாக அல்லாஹுவை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறானே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் வானத்தை பார், ஒன்றுக்கு பலதுரை பார், திரும்பி திரும்பி பார், ஹல் தராமின் ஃபுதூர், அதில் ஏதாவது வெடிப்பை பார்க்கிறாயா, கீரலை பார்க்கிறாயா, சூரியனை பார், பறவைகளை பார்க்கவில்லையா, இறக்கைகளை விரித்துக் கொண்டு வானத்திலே எப்படி மிதக்கின்றன என்று, வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே வசப்படுத்தப்பட்ட மேகத்தை பார்க்கவில்லையா, அந்த மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை பார்க்கவில்லையா, அந்த மழையிலிருந்து முளைக்கக்கூடிய தானியங்களை நீ பார்க்கவில்லையா, வகை வகையான கலர்களான தோட்டங்களை நீ பார்க்கவில்லையா என்று இவற்றை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். மழையை பார்க்கவில்லையா அது எப்படி நிறுத்தப்பட்டது, ஒட்டகத்தை பார்க்கவில்லையா அது எப்படி படைக்கப்பட்டது, பூமியை பார்க்கவில்லையா அது எப்படி விரிக்கப்பட்டது, வானத்தை பார்க்கவில்லையா அது எப்படி உயர்த்தப்பட்டது என்று அல்லாஹ் இந்த படைப்புகளை பற்றி சிந்தித்து என்னுடைய வல்லமையை என்னுடைய மகத்துவத்தை புரிந்து கொள் என்று கூறும்போது இந்த ஜஹ்மியா கூட்டத்தினர் என்ன செய்தார்கள், இந்த படைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு படைத்தவன் எப்படி இருப்பான், அவன் எங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஏன் இப்படி இருக்க மாட்டானா அப்படி இருக்க மாட்டானா என்று இவர்கள் கொசவன் தட்டிப்பானை செய்வது போன்று அல்லாஹுவை செய்ய ஆரம்பித்தார்கள். பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவை இவர்கள் செதுக்க ஆரம்பித்தார்கள். இதனால் ஏற்பட்ட வழிகேடு என்ன, அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய சிபாத் பண்புகளை மறுத்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான் அரிசிக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்று, அவ்வளவுதான், அரிசிக்கு மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான், அதை பற்றி உன்னை சிந்திக்க சொன்னானா, அதை பற்றி அல்லாஹ் உன்னை சிந்திக்க சொன்னானா, நம்பிக்கை கொள்ள சொன்ன நம்பிக்கை கொள்ளு, உன்னை அதை பற்றி சிந்திக்க சொல்லவில்லை. அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய 2 கைகளும் விருந்திருக்கிறேன் என்று, அதை பற்றி சிந்திக்க சொன்னானா, விருந்துள்ளன என்று ஏற்றுக்கொள் முடிந்து போனது, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்கிறான் நாளை மறுமையிலே என் பாதத்திலிருந்து நான் திரையை அகற்றுவேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவ்வளவுதான், அதை ஏற்றுக்கொள், அதை நீ சிந்திக்காது, அங்கே நடக்கக்கூடிய காட்சியை இங்கே சிந்திக்கலாமா? அல்லாஹ் கூறுகிறான் அவன் தன் முகத்தை தன்னுடைய நல்லடியார்களுக்கு சொர்க்கத்திலே காட்டுவான் என்று, காட்டுவான். அவன் முகம் எப்படி இருக்கும், அது எந்த திசையிலிருந்து வரும், எந்த இடத்திலே நமக்கு காட்சி அளிக்கும், இதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய விஷயமா? நீ சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். இவர்கள் என்ன செய்தார்கள், அது எப்படி முடியும், அது எப்படி இருக்கும், ஏன், எதற்கு என்றெல்லாம் அல்லாஹ்வின் சிபாத்துகளிலே கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இதனால் என்ன நிலைமைக்கு ஆளானார்கள், வந்திருக்கின்ற ஹதீஸுகளை விட்டார்கள். ஹதீஸ் வந்திருக்குமா இல்லையா, அந்த ஹதீஸ் எல்லாம் விட்டார்கள். அப்ப ஹதீஸ விட்டுட்டு அடுத்து இவங்க தீன்ல செல்லணுமே, அடுத்து கால் எடுத்து வைக்கணுமே, என்ன செய்யறது, அதுக்கு கியாஸ் இவர்களுடைய ஆராய்ச்சியை கொண்டு வந்து வைத்தார்கள். நாங்கள் சொல்றபடி இந்த தீனை ஏற்றுக்கொள்ளுங்க என்று இவர்கள் ஒரு ஆய்வு, இவர்கள் ஒரு பொது சட்டங்களை ஏற்படுத்தினார்கள். அப்ப மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப, மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப இவர்கள் அளக்க ஆரம்பித்தார்கள். புரியுதா? மார்க்கத்தை தங்களின் அறிவுக்கு ஏற்ப அளக்க ஆரம்பித்தார்கள். இதனால் இறை நிராகரிப்பு ஏற்பட்டது. புரியுதா? கண்டிப்பா வந்துடும். எப்ப குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு அறிவை கொண்டு மார்க்கத்தை அளக்க ஆரம்பித்தார்களோ, மார்க்கத்தை நிதானிக்க ஆரம்பித்தார்களோ, இறை நிராகரிப்பு ஏற்பட்டுவிடும். எனவே இவர்களும் காஃபிரானார்கள், மக்களையும் குஃப்ரிலே தள்ளினார்கள். தானும் காஃபிரானது மட்டுமல்ல, தன்னை பின்பற்றியவர்களையும் குஃப்ரிலே தள்ளினார்கள். பிறகு என்ன ஆனது? குர்ஆனிலே சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் சிஃபாத்துகள் சம்பந்தப்பட்ட வசனங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே புறம் தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமிகளையும் நான் அப்படியே மறுமை நாளிலே சுருட்டிக் கொள்வேன், என்னுடைய ஒரு கையிலே சுருட்டிக் கொள்வேன் என்று கூறுகிறான். அதெல்லாம் கிடையாதுங்க. இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் சம்பந்தமாக வருகிற ஒவ்வொரு வசனங்களாக அவர்கள் மறுத்து கொண்டே சென்றார்கள். அதுக்கிடையில ஒரு மூன்று விஷயங்களை சொல்றாங்க. அது நமக்கு அதாவது இதே இந்த முர்ஜியா, சாரி ஜஹமியாக்களை பற்றி இது தொடர்ந்து படும். ஏற்கனவே விளக்கம் சொன்னோமா இல்லையா? அந்த விஷயங்கள் தான். அதனால ரொம்ப அதை விரிவா பார்க்க வேணாம். அடுத்து 71வது விஷயத்தை பார்ப்போம். கொடுங்க மீது. இங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்திற்கு முரணான சிந்தனைகள் எப்படி உருவானது, எப்படி உருவானது என்றால், அடிப்படை கல்வி இல்லாதவர்களும் சரியான ஞானத்தை பெறாதவர்களும் மார்க்கத்தில் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி பேசியவர்களை எல்லாம் மக்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். புரியுதா? அதிலிருந்துதான் இந்த முரண்பட்ட சிந்தனைகள், இறை நிராகரிப்பை ஏற்படுத்துகிற சிந்தனைகள் உருவாகின. எப்படி மரக்கிளை, எப்படி மரக்கிளை காற்று எந்த திசையில் வீசுமோ அந்த திசையில் சாய்வுமோ, அதுபோன்று இந்த மக்கள் மார்க்கத்தில் கல்வி இல்லாதவர்கள் யார் பேசினாலும் சரி அவர்களின் பக்கம் சாய ஆரம்பித்தார்கள். ஆகவே யார் இப்படி ஆகிவிட்டானோ அவனுக்கு எந்த மார்க்கமும் இல்லை, அவனிடத்தில் மார்க்கமும் இல்லை. யாரு மேட போட்டு பேசினாலும் சரி அவருக்கு பின்னாடி ஓடிக்கிறார். இன்றைக்கு இவர் பேசினதை கேட்பார், கரெக்டா சொல்றாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பேசினதை கேட்டுட்டு இது ரொம்ப கரெக்டா இருக்குது, நாளைக்கு இன்னொருத்தர் பேசணும்னு அது ரெண்டுமே தப்பு, இவர் பேசுறதுதான் கரெக்ட். உறுதி இல்லாதவன். புரியுதா? அப்ப இப்படி மார்க்கத்தில் அடிப்படை கல்வி இல்லாமல் பேசக்கூடியவர்களின் பேச்சுகளை எல்லாம் மக்கள் செவிமெடுக்க ஆரம்பித்து அவர்களின் பின்னால் ஓட ஆரம்பித்தார்கள். அங்கிருந்துதான் இந்த முரண்பட்ட சிந்தனைகள், தீனிலே குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்தன. இப்போது அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வசனத்தை பாருங்கள். அவர்கள் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லை கல்வி தெரிந்ததற்கு பிறகே தவிர. ஏன் கருத்து வேற்றுமை கொண்டார்கள்? பொறாமையின் காரணமாக. பொறாமை ஏன் ஏற்படுகிறது? கூட்டம் கூட்டமாக, இயக்கம் இயக்கமாக, இனம் இனமாக பிரிகின்ற காரணத்தால். இப்ப நம்ம எல்லாம் ஒரே சகோதரர்கள், நம்ம எல்லாம் ஒன்று என்று இருக்கும்போது பொறாமை வருமா? பொறாமை வராது. நீ தனி ஜம்மா, நான் தனி ஜம்மா, நீ தனி நான் தனி, உன் இயக்கம் வேற என் இயக்கம் வேற, நீ வேற நான் வேற, பிரிக்கும் போது தானே பொறாமை வரும். எப்பங்க பொறாமை வரும்? எப்ப பொறாமை வரும்? நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லும் போது பொறாமை வருமா? வரவே வர. அப்ப நீ வேற நான் வேறன்னு வந்துட்டா, அப்ப உன் கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? அப்ப நான் ஏன் ஒண்ணு புதுசா சொல்லக்கூடாது? நீ கண்டுபிடிச்சத நான் ஏன் ஏத்துக்கணும்? இப்படியே சில இடங்கள்ல பேசிருக்கான். இப்ப நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அப்ப நம்ம அவங்களை பின்பற்றின மாதிரி ஆயிடுமே. ஒரு பிறை விஷயத்துல பிறை பார்க்கப்பட்டு விட்டதே, பிறை தெரிந்து விட்டதே, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களே, இப்ப நம்ம இன்னும் அதை ஏத்துப்போமே அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஜமாத்துடைய தலைவர் கூறுகிறார், அது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? இப்ப நமக்கு முன்னாடி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணிருந்தா பரவாயில்ல, அப்ப அவங்க டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு நம்ம இப்ப டிக்ளேர் பண்ணோம்னா அவங்க பேசுவாங்கல்ல, பசிங்களா நம்ம பின்னாடி வந்துட்டாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால நம்ம நாளைக்கு வச்சுப்போம். இப்படி இதையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு பின்பற்றுபவர்கள் ஒரு தலைவரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப நிலைமையை பாருங்க. அப்ப இந்த பொறாமை கொள்பவர்கள் யார் என்றால் இவர்கள்தான் உம்மத்தை வழிகெடுக்கக்கூடிய, துன்யாவை ஆசை கொள்ளக்கூடிய கெட்ட ஆலிம்கள். அடுத்து மக்கள் சத்தியவாதிகளின் ஒரு கூட்டத்தில் எப்போதும் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இங்க என்ன சொல்ல வருகிறார்கள், எவ்வளவுதான் குழப்பங்கள் நடந்தாலும் பிரச்சனைகள் நடந்தாலும் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குறுகிய அளவு மக்களாவது இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை மக்கள் பின்பற்றும் பொழுது அவர்களுடைய கல்விகளை மக்கள் அவர்களுடைய கல்விகளை கொண்டு மக்கள் பயன்பெறும் போது அல்லாஹ் அவர்கள் மூலமாக மக்களுக்கு ஹிதாயத்து காட்டுவான். இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் கூறுகிறான், மக்கள் கருத்து வேற்றுமை கொள்ளும் போதெல்லாம் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். கருத்து வேற்றுமை வரும், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். இப்ப ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார், யார் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் மூமின்கள். அப்ப கருத்து வேற்றுமை வரும், அப்படி கருத்து வேற்றுமை வரும் பொழுது யார் ஈமானை அடிப்படையாக வைக்கிறார்களோ, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 213வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், மக்களுக்கு தங்களுடைய அத்தாட்சிகள் இறைவனுடைய அத்தாட்சிகள் வந்ததற்கு பிறகு கருத்து வேற்றுமை கொண்டார்கள் பொறாமையின் காரணமாக. ஆனால் யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி விட்டான். மக்கள் கருத்து வேற்றுமை கொண்டதிலே எது உண்மை என்பதில், கருத்து மக்கள் குழம்பி விட்டதில் எது சத்தியம் என்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டி விட்டான். அப்ப ஈமானுடைய சாரி அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன, ஈமான் என்றால் என்ன, சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை கொள்ளுதல் முடிஞ்சு, சந்தேகம் இல்லாமல் தடுமாறாமல் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மை. அதுல நீ முரண்பாட தேடும் போதும் அதுல நீ குழப்பத்தை தேடும் போதுதான் நீ இஃத்திலாப் கருத்து வேற்றுமை முரண்பட ஆரம்பிக்கிறாய், பிரிய ஆரம்பிக்கிறாய், குரூப்புகளாக விலக ஆரம்பிக்கிறாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சத்தியத்தில் உறுதியாக இருப்பார்கள், அவர்களை கைவிட்டவர்களால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை வறுமை வரை அவர்கள் இன்ஷா மிகித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. நம்ம பெருமை கொள்ளக்கூடாது, நான் அந்த கூட்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ப நீ அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போடுவோம். யா அல்லாஹ் என்னை அந்த கூட்டத்திலே ஆக்கி வை, யா அல்லாஹ் நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறேனா, என்னிடத்துல ஏதாவது அந்த கூட்டத்திற்கு முரணான தன்மைகள் இருந்தா என்னை நீ சுத்தப்படுத்து, என்னை நீ நேர்வழிப்படுத்து, என்ன அவர்களோடு சேர்த்து வைன்னு பயந்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு கிதாப் நடத்தணும் நம்ம, ஃபதுல் இல்மி ஸலஃப் அலல் கலம், சிறப்பிற்குரிய முன்னோர்களின் கல்வி அதனுடைய சிறப்பு உயர்வு என்ற தலைப்புல. அங்க இமாம் ஹசன் பஸ்ரியா அல்லது இன்னொரு இமாமன் செல்ல, யார் தன்னைத்தானே மூமின் என்று சொல்லிக் கொள்கிறானோ அவன் யார், அவன் காஃபிர். யார் தன்னைத்தானே நான் சொர்க்கவாசி என்று சொல்கிறானோ அவன் நரகவாசி. புரியுதா? ஏன், ஒரு உண்மையான மூமின் எப்போதுமே தன்னை பற்றி நான் பக்கா மூமின் என்று சொல்ல மாட்டான், பயந்து கொண்டிருப்பான். என்னுடைய ஈமானிலே நயவஞ்சகம் கலந்து விடுமோ, என்னுடைய முடிவு நல்ல முடிவாக ஆகுமோ, கலிமாவோடு எனக்கு மௌத்து கிடைக்குமா என்று பயந்து கொண்டே இருப்பான். ஹஸ்த் உமரை பாருங்க, அப்பப்போ ஹுதைஃபாவை கூப்பிட்டு கேட்பாங்க, எப்பா ஹுதைஃபா நான் எப்படி பார்க்கிறேன், கரெக்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு, நான் கரெக்டா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அபூபக்கர் சொல்வார்கள், இந்த ஒரு புல்லா நான் பிறந்திருக்க கூடாதா, அல்லது ஒரு பறவையா நான் பிறந்திருக்க கூடாதா, என்ன மக்கள் வெட்டி சாப்பிட்டுருப்பாங்களே, நான் மனசு நான் பிறந்துட்டதே, பயம் 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 முடிவை பத்தி பயந்து கொண்டே இருப்பார்கள். அப்து ரஹ்மான் இப்னு அபி முலைக்கா என்ற தாபிஈ சொல்கிறார்கள், நான் 30 சஹாபாக்களிடத்துல கல்வி படித்தேன். எத்தனை சஹாபாக்களிடத்துல, ஒரு சஹாபியை பார்க்கறதே எவ்வளவு பெரிய நம்ம, 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்திருந்தேன். அவர்களிலே ஒவ்வொருவரும் தங்கள் ஈமானை பற்றி பயந்து கொண்டே இருந்தார்கள். நம்ம ஈமான்ல நிஃபாக் கலந்துருமா என்று அச்சம் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, நாங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட், எங்க பின்னாடி இருக்கிறவங்க தான் ரொம்ப கரெக்ட். இது ஒரு சத்தியவாதி இடத்தில் இருக்கக்கூடாத பெருமை என்பது சத்தியத்தில் இருக்கக்கூடாத, சத்தியவாதிகளிடத்தில் இருக்கக்கூடாத. சத்தியத்தில் இருக்கிறாயா, பணிவு அதிகரிக்க வேண்டும். நல்லா இடத்துல துவா கேட்பாங்க தஹஜ்ஜத் நேரத்துல, யா அல்லாஹ் இந்த மக்கள் கருத்து வேற்றுமை கொள்கிற விஷயத்திலே எனக்கு நீ நேர்வழி காட்டு. ஒரு நபி கேட்கிறான், அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல் ரப்ப மீகாயில் ரப்ப இஸ்ராஃபீல், மீகாயிலுடைய இறைவனே, ஜிப்ரீலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, மக்கள் கருத்து வேற்றுமை கொள்கிறார்களே, முரண்படுகிறார்களே, அதிலே சத்தியம் ஏதோ அதற்கு எனக்கு நீ வழிகாட்டு, நான் புரிஞ்சதை விட சரியானது இருக்கும் அப்படின்னு இந்த துவாவுக்கு அர்த்தமாகுமா? அப்ப சொல்லுங்க பாக்கலாம், எப்படி பயந்து கொண்டிருந்தார். அல்லாஹ் எனக்கு புரியல, நீ எனக்கு புரிய வை, ரப்பி ஜிதினி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மியை அதிகப்படுத்து. அப்ப நாங்க தான் பெர்ஃபெக்டா இருக்கிறோம்னு சொன்னா அப்ப இல்மு நீ கம்ப்ளீட் ஆயிட்டேன்னு அர்த்தம். கம்ப்ளீட் ஆயிட்டேன். உமர் கேட்கிறார்கள் அலி இடத்துல, நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அப்பா இப்னு அப்பாஸ் இடத்துல கேட்கிறாங்க, நீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரான் ஆயத்து ஒரு அரபி வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, சஹாபாக்கள் அதுக்காக வேண்டி கூப்பிட்டு இந்த குரான்ல உள்ள இந்த அரபி வாசகத்துக்கு அரபியுடைய ஒரு வார்த்தைக்கு யாராவது விளக்கம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். அடுத்து 73வது குறிப்பு, கல்வி என்பது அதிகம் பேசுவதாலோ, அதிகம் புத்தகம் எழுதுவதாலோ, அல்லது அதிகமாக புத்தகங்களை சேர்த்து வைத்திருப்பதாலோ அல்ல. புரியுதா? எல்லாமே நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சாத்தாடி மாதிரி தான். இந்த கிதாப் எதுக்கு நம்ம எல்லாம் அதிகமா பேசுறோம், நம்மளை விட பெரிய ஆளு யாருங்க இருக்க முடியும் இந்த காலத்துல? அதிகமா புக் எழுதியாச்சு, அதிகமா கிதாப் ஏன் லைப்ரரியில உள்ள புக் யாருக்காவது இருக்குமா? இவ்வளவு புக் வச்சிருக்காரு தெரியுமாங்க? இமாம் சொல்கிறார்கள், இல்லையப்பா இல்லை, அதிகம் பேசுவதாலோ, அதிகம் கற்பதாலோ, அதிகம் எழுதுவதாலோ, அதிகம் புத்தகங்களை சேர்த்து வைத்திருப்பதாலோ கல்வி இல்லை. ஆலிம் யார் தெரியுமா, கல்வி உள்ளவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையில் பின்பற்றுகிறாரோ, எவ்வளவு அமல் இருக்கு அதை வைத்துதான் அவர் ஆலிமாக ஆவார். ولكن العالم من اتبع الكتاب والسنه وان كان قليل العلم والكتب அவர்ட்ட ஞானமும் எழுத்தறிவும் குறைவாக இருந்தாலும் சரி, அவருக்கு ரொம்ப பேச தெரியாது, அவருக்கு ரொம்ப எழுத தெரியாது, நிறைய கிதாப் அவர் லைப்ரரியில இல்ல, ஆனா குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறார், அவர்தான் ஆலிம். ومن خالف الكتاب والسنه குரானுக்கும் சுன்னாவுக்கும் யார் முரண்பட்டு விடுகிறானோ, அகைன்ஸ்டா செல்கிறானோ, அவன் உள்ளவன் அல்ல, விதாட்டுடையவன், அனாச்சாரம் உடையவன். குட்டுவி நிறைய பயான் செஞ்சாலும் சரி, நிறைய கிதாபுகளை எழுதினாலும் சரி, அதிகமாக ஹதீசுகளை ஆராய்ச்சி செய்தாலும் சரி, நூல்களை எழுதினாலும் சரி, அல்லது நூல்களை சேர்த்து வைத்தாலும் சரி, அவன் சாஹிபுல் இல்ம், இல்ம் உடையவன் அல்ல, அவன் சாஹிபுல் பிதா. அப்ப இல்ம் என்பது எதை கொண்டிருக்கிறது? அமலை கொண்டிருக்கிறது. அமல் எந்த அளவு இருக்கிறது? குர்ஆன் சுன்னாவுடைய அமல், அந்த குர்ஆன் சுன்னாவிற்கு மாறுபட்டால் அது இல்ம் அல்ல. அடுத்து 74வது குறிப்பிலே எழுதுகிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே தன் அறிவை கொண்டு, தன் ஆராய்ச்சியை கொண்டு, தன் விளக்கத்தை கொண்டு பேசுகிறாரோ, அவர் அப்படி ஆராய்ச்சி செய்வதற்கோ, விளக்கம் கூறுவதற்கோ, அப்படி சிந்திப்பதற்கோ, சுன்னாவில் இருந்தோ அல்லது சஹாபாக்களிடமிருந்தோ ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைக்காமல், சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லல, ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, சுன்னாவின் சஹாபாக்களின் அடிப்படை இல்லாமல் ஆராய்ச்சி செய்யாதே. அப்ப யாரு இதை அடிப்படையாக வைக்காமல் சுன்னாவையும் ஜமாஅத்தையும் அடிப்படையாக வைக்காமல் இந்த தீனிலே தன்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு தன்னுடைய அறிவை கொண்டு கியாசை கொண்டு பேசுகிறாரோ அவர் அல்லாஹுவின் மீது தான் அறியாதவற்றை பேசிவிட்டார். பாவத்தில், பெரும் பாவத்தில், பயங்கரமான பாவத்தில், ஒரு பாவம் என்ன, அல்லாஹுவின் மீது நமக்கு இல்மு இல்லாததை பேசுவது, நமக்கு இல்மு இல்லாததை அல்லாஹுவின் மீது பேசுவது. அல்லாஹுவுடைய மார்க்கத்திலே யார் அல்லாஹுவின் மீது அவன் அறியாததை பேசுகிறானோ அவனைத்தான் அல்லாஹ் கூறுகிறான் அல்முத்தக்கல்லிஃபூன் என்றால் தனக்கு தகுதி இல்லாததை தனக்கு தகுதியானதாக கருதக்கூடியவன், தன்னால் செய்ய முடியாததை செய்வதற்கு துணிபவன். அப்ப சத்தியம் என்னவென்றால், எது அல்லாஹ்விடம் இருந்தோ, எது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து வந்ததோ அதுதான் சத்தியம். சுன்னா என்றால், வழிமுறை என்றால் எது, எது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைப்படுத்தினார்களோ அதுதான் சுன்னா. ஜமாஅ என்றால் எது, எதை சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தார்களோ அதுதான் ஜமாஅ. ஜமாஅ என்பதற்கு இரண்டு பொருள், ஒன்று கூட்டம், குழுமி இருக்கின்ற ஒரு கருத்தில் ஒற்றுமையாக இருக்கின்ற கூட்டம், இன்னொன்று ஒற்றுமை, எந்த ஒரு விஷயத்தில் மக்கள் ஒற்றுமையாக விட்டார்களோ அந்த விஷயத்திற்கும் ஜமாஅ என்று சொல்லப்படும். அப்ப சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் அடிப்படையாக வைக்க வேண்டும் என்றால், சுன்னா என்றால் எது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ, ஜமாஅ என்றால் எது, சஹாபாக்கள் எந்த விஷயத்திலே ஒருமித்து கூறிவிட்டார்களோ அது, அந்த அதான் ஜமாஅ, அதை விட்டு விலகக்கூடாது. அப்ப சஹாபாக்கள் எந்த விஷயத்திலே ஒருமித்து கூறினார்களோ அதற்கு காலத்தையும் நிர்ணயிக்கிறார்கள். அபுபக்கருடைய காலம், உமருடைய காலம், உஸ்மானுடைய காலம், சரிங்களா, அதற்கு பின்னால் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அரசியல் விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது, மார்க்க விஷயத்தில் அல்ல. புரியுதா? ஹஜ்ரத் உஸ்மானுக்கு பிறகு சஹாபாக்களிடத்தில் இரண்டு கருத்துகள் நிலவினவே, தீனிலா இல்லை, அரசியல் விஷயத்திலே, ஆட்சி விஷயத்திலே ஏற்பட்டது. எனவே அதை நீங்கள் ஆதாரமாக காட்டி நாங்களும் அப்படி சண்டை செய்து கொள்வோம் என்று சொல்லாதீர்கள். இப்ப ஒரு கூட்டத்திடத்துல சஹாபாக்களை நல்ல வழியிலே பின்பற்றுங்கள் என்றால் பின்பற்ற மாட்டார்கள். ஆனால் சண்டை செய்யும் போது மட்டும் ஏன் அலியும் ஆயும் சண்டை செய்து கொள்ளவில்லையா, அது போலதான் நாங்களும் சண்டை செய்து கொள்கிறோம் என்று சொல்வார்கள். எப்படி சிந்திச்சு பாருங்க, நாம் என்ன சொல்கிறோம், சஹாபாக்களை வல்லதீன அவர்களுடைய நல்ல வழியில பின்பற்றுங்கள் என்று சொல்லும் போது இவர்கள் குர்ஆன் சுன்னாவை விட்டு விட்டார்கள், இவர்கள் தக்லீது செய்கிறார்கள், இவர்கள் தீனை விட்டு விட்டார்கள், இவர்கள் பிதாத்துவாதிகள் என்று நம்மை சொல்கிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சட்டையை பிடித்துக் கொண்டு அடித்துக் கொள்ளும் போது, ஆயுதங்களிலிருந்து தாக்கிக் கொள்ளும் போதோ, நீங்க ஏன்பா இப்படி செய்றீங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா, ஏன் சஹாபாக்களே அடிச்சுக்கிறியா, அதனால தான் நாங்களும் அடிச்சுக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு இந்த அளவு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தடுமாற்றத்திற்கு பிறகு கூட பொதுமக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாரிடத்திலே முறையிடுவது, அல்லாவிடத்தில் தான் முறையிட வேண்டும். அப்ப யார் ஒருவன் சுன்னாவை மட்டும் எடுத்துக் கொள்கிறானோ, சஹாபாக்களுடைய அந்த ஜமாஅத்தை மட்டும் எடுத்துக் கொள்கிறானோ, அவன் பிதாத்துவாதிகளுக்கு எதிரியாக ஆகிவிடுவான், அவன் பிதாத்துவாதிகளுக்கு எதிரியாக ஆகிவிடுவான், அவனுடைய மார்க்கமும் நிம்மதி பாதுகாப்பு பெற்றுவிடும், அவனுடைய உடலும் ராகத்தாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து பிரியும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நேர்வழி பெற்றவர்கள், பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்களிலே யார் என்ற போது, மா அன அலைஹி வஅஸ்ஹாபி, நானும் என் தோழரும் தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது உள்ளவர்கள். அப்ப இதுதான் நமக்கு தெளிவான பாதை, இதுதான் நமக்கு பாதுகாப்பான பாதை, இதுதான் நமக்கு நேரான பாதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வத்தனத்து, நீங்கள் துருவி துருவி நோண்டி நோண்டி ஆய்வு செய்யாதீர்கள். இய்யாக்கும் வத்தனத்து, வய்யாக்கும் வத்தஅம்முக், ரொம்ப ஆழமா போய் பிரிச்சு பிரிச்சு ஏன் அப்படி, ஏன் இப்படி, ஏன் அப்படி என்பதாக நீங்கள் நோண்டாதீர்கள், ஆழத்தில் இறங்காதீர்கள். பழமையான மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். பழமையான மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். எது பழமையான மார்க்கம்? எது ரசூலுல்லாஹ்விடமிருந்து அறியப்பட்டதோ அந்த பழமையான மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதை இமாமியா அவங்களே விளக்குறாங்க. وَعَلَمْ أَنَّ الدِّينَ الْعَتِيقَ مَا كَانَ مِنْ وَفَاةِ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِلَى قَتْلِ عُثْمَانَ بْنِ عَفَّانٍ رَضِيَ اللَّهُ عَنْهُ. பழமையான மார்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திலிருந்து உஸ்மான் அவர்கள் கொல்லப்படுகிற வரை, எப்போது உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அப்போதிலிருந்து பிரிவினை ஆரம்பித்து விட்டது. ஷியா என்று கூட்டம், ஹாரிஜியா என்று ஒரு கூட்டம், முஹ்தஸிலா என்று ஒரு கூட்டம், கதரியா என்று கூட்டம், முர்ஜியா என்று கூட்டம், அப்புறம் ஜஹமியா என்ற கூட்டங்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். وكان قتله اول الفرقه واول الاختلاف فتحاربت الامه. அதற்கு பிறகுதான் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், போர்கள் ஆரம்பித்தன, மனைச்சிகள் பின்பற்றப்பட்டன. சரியா? அடுத்து 76வது விஷயம். ஒருவன் சஹாபாக்கள் செய்யாததை சொல்லாததை பின்பற்றுவதற்கு அவனுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எந்த ஒரு காரணத்தாலும் சஹாபாக்கள் சொல்லாத ஒன்றை செய்வதற்கு அவன் நியாயம் கற்பிக்க முடியாது. எந்த ஒரு நியாயத்தையும் அவன் கற்பிக்க முடியாது. முன்னால் உள்ள பிதஅத்தை எடுத்து இப்போது ஒருவன் பேசினால் அவன் அந்த பிதஅத்தை உருவாக்கியவனை போன்றே கருதப்படுவான். புரியுதா இல்லையா? முன்னாடி காலத்தில் ஒரு பிதஅத் இருந்துச்சு, அது இப்ப இருக்குது இல்ல மூத்தா புச்சு வச்சுக்கான், அந்த விதத்தை புதுசா எடுத்து ஒருத்த பரப்புனா இப்போது இந்த விதத்தை புதிதாக உருவாக்கியவனை போன்று இவன் குற்றவாளியாக, பாவியாக கருதப்படுவான். அதை பின்பற்றியவனாக அல்ல. ஏன்னா அந்த விதத்தை பரப்பும் பொழுது அந்த விதத்தை இவன் புதிதாக ஏற்படுத்தியவனாகவே கருதப்படுவான். யார் ஒருவன் இது போன்ற விதத்துகளை சொல்கிறானோ அல்லது பரப்புகிறானோ அவன் சுன்னத்தை மறுத்துவிட்டான், சத்தியத்திற்கும் சஹாபாக்களின் ஜமாஅத்திற்கும் மாறுபட்டு விட்டான், அவன் இந்த உம்மத்திற்கு இபிலீஸை விட ஆபத்தானவன். யாரு? பிதஅத்தை பரப்பக்கூடியவன். எவர் ஒருவர் இந்த பிதஅத்வாதிகள் விட்டுவிட்ட சுன்னத்தை எல்லாம் கண்டுபிடித்து அவற்றை பின்பற்றி மக்களுக்கு பரப்புகிறாரோ அவர்தான் சுன்னத்தை உடையவர், அவர்தான் ஜமாஅத்தை உடையவர். அவர் பின்பற்றப்பட வேண்டும், அவர் உதவி செய்யப்பட வேண்டும், அவர் பாதுகாக்கப்பட வேண்டும். அத்தகையோரோடு தான் நாம் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வசியத்து செய்திருக்கிறார். இமாம் அவர்கள் இந்த 76வது குறிப்பில் என்ன சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்களிடம் இல்லாத ஒரு சிந்தனையை, ஒரு சொல்லை, ஒரு கொள்கையை ஒருவன் போதிக்கிறான் அல்லது செய்கிறான், பரப்புகிறான், அதற்கு அவன் எந்த ஒரு நியாயத்தையும் கற்பிக்க முடியாது. அதாவது எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் அதை நியாயப்படுத்த முடியாது. சஹாபாக்களிடத்தில் இல்லையா வழிகேடு என்பதற்கு அதுவே போதுமானது. அதை நீங்கள் எந்த நியாயத்தை கற்பித்தும் நேர்வழியில் சேர்க்கவே முடியாது. புரியுதா? அது அவங்க காலத்துல தேவையில்லை, அவங்க காலத்தில் அவங்க அப்படிலாம் சிந்திக்கல, அவங்க காலத்தில் அப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிலை ஏற்படல, நமக்கு அப்படி இல்லையே, நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டா இன்னைக்கு பிரச்சனை வந்துருமே, அப்படியே இன்னைக்கு இஸ்லாத்து சொன்னா மத்தவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்களே, எப்படி நியாயங்கள்? இதெல்லாம் ஒரு நியாயம். இதெல்லாம் இன்னைக்கு போய் சொன்னா மக்கள் இஸ்லாத்தை எதிர்த்துருவாங்களே, இஸ்லாத்தை வந்து மூடர்களின் மார்க்கம், முட்டாள்களின் மார்க்கம், கற்பனைகளின் மார்க்கம் என்று சொல்லிடுவாங்களே. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஜமாத்தும் ஒவ்வொரு மாதிரி. இப்படியெல்லாம் நியாயம் சொல்லி உன்னுடைய பிதாத்தை புகுத்த பார்க்காது. சஹாபாக்களிடம் இல்லாத சிந்தனைகளை மார்க்கத்தில் புகுத்த பார்க்காது. அது சஹாபாக்களிடத்தில் இல்லை என்பதே அது வழிகேடு என்பதற்கு போதுமானது. நீ எந்த ஒரு நியாயத்தை கற்பித்தும் அதை நேர்வழியில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. இது ஒரு விஷயம் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, யார் ஒருவன் முந்தைய காலத்தில் உள்ள பிதாத்தை இப்போதும் பேசுகிறானோ அல்லது இப்போது பரப்புகிறானோ அவன் இந்த பிதாத்தை இப்போது புதிதாக உருவாக்கியவனை போன்றே கருதப்படுவான். சரியா? அவன் அப்படி பேசினால், அதை பரப்பினால் அவன் சுன்னத்திற்கு மாறுபட்டவன். இவன் இந்த உம்மத்துக்கு இபிலீஸை விட மோசமானவன். சரியா? அடுத்து என்ன சொல்கிறார்கள் பிதாத்வாதிகள்? இப்ப இன்னைக்கு நம்ம காலத்துல நம்ம அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு பெரிய நீண்ட காலம் இந்த குர்ஆன் சுன்னாவை முழுமையாக அடிப்படையாக வைத்து பின்பற்றாத மக்களோடு வாழ்ந்துட்டோம். நிறைய சுன்னத்துகளை அவர்கள் மறைத்து விட்டார்கள், நிறைய இல்முகள் மறைக்கப்பட்டு விட்டன. இப்ப மூல ஆதாரங்களை நேரடியாக பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் தேடி தேடி ஆய்வு செய்து அதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து தானும் பின்பற்றி மக்களுக்கும் சொல்கிறார் என்றால், இவர்தான் சுன்னாவுடையவர், சாஹிபு சுன்னா, அஹ்லு சுன்னா. இவரோடு தான் நாம் இருக்க வேண்டும். யார் நமக்கு சுன்னத்தை கற்பிக்கிறார்களோ, இது சுன்னத்தை இதை செய்ய, சும்மா சுன்னத்து சுன்னத்துன்னு சொல்றதில்ல, புரியுதா? என்ன சொல்லிருக்கிறாங்க, ஆதாரங்களை தேடி அதை கண்டுபிடித்து அரப்பு அதை அறிந்து, அப்ப அவர்களோடுதான் நாம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வசியத்து செய்திருக்கிறார்கள். அப்போ ஏறக்குறைய ஒரு நான்கு விஷயங்கள் இந்த குறிப்புல சொல்லப்படுது. ஒன்னு, சஹாபாக்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை நாம் எந்த வகையிலும் மார்க்கத்துல புகுத்த முடியாது, எதையுமே அதுக்கு நியாயமா கற்பிக்க முடியாது. ரெண்டாவது, யார் ஒரு பிதாத்தை இன்று சொல்றாரோ, முன்னாடி காலத்துல உள்ள ஒரு பிதாத்தை இந்த எடுத்து சொல்றாரு, அவர் புதுசா அந்த பிதாத்தை உருவாக்கினவரா தான் ஆவாரு. அவர் அப்படி செய்யும் பொழுது சுன்னாவிற்கு மாற்றமானவராகவும் ஜமாஅத்திற்கு மாற்றமானவராக கருதப்படுவாரு. அவர் பிதாத்துவாதிகளில் ஒருவராக இருப்பார், இப்லீஸை விட இந்த உம்மத்துக்கு மோசமானவராக இருப்பார். நான்காவது, பிதாத்துவாதிகளும் அனாச்சாரக்காரர்களும் விட்டுவிட்ட சுன்னத்துகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து தானும் பின்பற்றி மக்களுக்கும் யார் கூறுகிறாரோ அவர்தான் நாம் சேர்ந்திருப்பதற்கும் நாம் உதவி செய்வதற்கும் தகுதியானவர். சரியா, புரிஞ்சுச்சா? போலாமா? இந்த மாதிரி ஏதாச்சும் புரியலன்னு சொன்னா கேட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். நான் இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஏன் நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் பாத்தீங்களா, புரிஞ்சா புரிஞ்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா புரிஞ்சாலும் கேள்வி வரும், புரியலனாலும் கேள்வி வரும், ரெண்டுமே இல்லைன்னா தான் கேள்வி வராது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து, யார் ஒருவர் சஹாபாக்களுடைய கருத்துகளுக்கு எந்த விதத்திலும் மாற்றம் செய்யவில்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் ஒவ்வொரு கால ஆடிக்கிட்டே இருக்கு, எனக்கு எனக்கு முன்னாடியே ஆடிக்கிட்டே இருக்கு, ஆட்டவே ஆட்டாதீங்க, அப்படியே காமா சொன்ன கல்லு மாதிரி இருக்கணும். சஹாபாக்கள் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க மேல பறவை உட்கார்ந்தா பறவை பறக்கவே செய்யாது, ஏன்னா கல் மேல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அதுக்கு. புரியுதா புரியல? நான் சொல்றது புரியல. அதாவது சஹாபாக்களுக்கு முன்னாடி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இல்முடைய மஜ்லிஸ்ல சஹாபாக்கள் எப்படி அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னா, பறக்கிற பறவைகள் வந்து தலை மேல உட்கார்ந்தா கூட மனசு நேரம் தான் உட்காருமா, அது உட்காருமா, ஏன் இவன் ஆடுவான் அப்படி செய்வான் அப்படி செய்வான்னு சொல்லிட்டு, அது ஒரு கல்லா நினைச்சுக்க இவங்கள வந்து உட்கார்ந்துடும். அந்த அளவுக்கு காமா இருப்பாங்க. அங்க குடையிறது, இங்க குடையிறது, அங்க திரும்புறது, இங்க திரும்புறதுன்னு சொன்ன பெரிய குழம்புமா போயிடுனா, உடலும் குழம்ப கூடாது, உயிரும் குழம்ப கூடாது, கண்ணு மட்டும்தான் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன அப்ப சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், எதுக்கு நம்ம சொல்லணும் சொன்னா, பாருங்க இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க கவனிச்சுக்கிட்டே வருவீங்க கடைசி வரைக்கும். சஹாபாக்கள் 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 எதுக்கு வலியுறுத்திக்கிட்டே வர, மொத்த கிதாபுடைய சுருக்கமே அதான், மொத்த கிதாபுடைய சுருக்கமே அதான். இந்த கிதாபுல இருந்து ஏறக்குறைய ஒரு 120 பாயிண்ட் இருக்குது. இந்த மொத்தத்துல எதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியாட்டியும், இந்த மொத்த சபையிலிருந்து ஒன்ன மட்டும் எடுத்துட்டு போயிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் சொன்னது சத்தியம், அதை மீறி எங்கேயும் சத்தியம் இருக்க முடியாது. அதை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு அந்த கூட்டத்தோட நான் ஒன்றிக் கொள்ளணும், யாரு அந்த கூட்டத்தோட என்ன சேர்த்து வச்சிருன்னு உறுதியில ஒழிச்சு போயிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சபை நமக்கு புரோஜனமான. திரும்ப திரும்ப பாருங்க இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாரு பாருங்க, ஏமாட்டு சஹாபாக்களுடைய கூற்றை விட்டு, அந்த ஜமாஅத்தை விட்டு எந்த வகையிலும் பிரியவில்லையோ, அவர்களிடத்தில் இல்லாத எந்த ஒரு கருத்தையும் மக்களுக்கு மத்தியிலே புகுத்தவில்லையோ, புரியுதா, அவன் ஒரு காலம் பிதாஅத்தில் சேர மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அவனிடத்தில் பிதாஅத் இருக்காது. புரியுதா? யாரு அதை மீறி சிந்திக்க ஆரம்பிப்பானோ முடிஞ்சு போச்சு, அவனிடத்திலே பிதாஅத் வந்துவிடும். அடுத்து 79வது குறிப்பு, அடியான், சரியா, ஒரு மனிதன் இவன் ஈமானுக்கு வர வேண்டும், சரியா, அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னத அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த மனிதன் நம்பிக்கை கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை நம்பிக்கை கொண்டிருக்கும் காலமெல்லாம் மூமினாக இருப்பான். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுல ஒரு விஷயத்தை இவன் மறுத்தாலும், என்ன கவனிங்க, இவன் மூமினா இருக்கிறதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும். ஆனா இவன் காஃபிரா போறதுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுல ஒன்ன மறுத்தாலும் போதும். அல்லாஹ் பாதுகாக்கணும். اللهم انا نعوذ بك من الكفر والشرك والنفاق والشقاق. الله رسول சொன்னதுல ஒன்றை இவன் மறுத்தாலும் அல்லது அல்லாஹ்வுடைய கலாமிலே ஒன்றை இவன் அதிகப்படுத்தினாலும் அல்லது ஒன்றை குறைத்தாலும் அல்லது அல்லாஹ்வோ ரசூலோ பேசியவற்றில் ஒன்றை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இன்கார் மறுத்தாலும் இவன் காஃபிராக ஆகிவிடுகிறான். ஆகவே அல்லாஹுவை பயந்து கொள். நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை பற்றி சிந்தித்துக் கொள். உன்னுடைய சட்டப்பைக்குள்ள கழுத்தை விட்டு சிந்திச்சுக்க, நீ என்ன, உன் கல்வி எந்த நிலைமையில் இருக்கு, அல்லாஹ் ரசூல் சொன்னதை முழுமையா ஏத்துக்கிட்டியா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ உன்னை சிந்தித்துக் கொள். மார்க்கத்தில் கோடு போடப்பட்ட அந்த அளவை விட கடந்து விடாதே. மார்க்கத்தில் அல்லா கோடு போட்டுதான் பரவு முகர் நாலு ரக்காத்தான் சொல்லி, அஞ்சு ரக்காத்து தொழாத, சரியா ஆறு ரக்காத்து தொழாத, எல்லாம் எதெல்லாம் சொல்லப்பட்டு விட்டதோ அதெல்லாம் கோடு போடப்பட்டு விட்டது. எந்த இபாதத்தெல்லாம் நமக்கு வழிகாட்டப்பட்டதோ அதெல்லாம் கோடு போடப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. கோடு போடப்பட்டது என்றால் வரையறுக்கப்பட்டது, அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செய்யாது. மார்க்கத்தில் போடப்பட்ட அளவை கடந்து விடாது. ஏனென்றால் மார்க்கத்தில் அளவு கடத்தல் அது சத்தியமாக ஆகாது. இப்ப ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க, ரெண்டு வழிகேடு இருக்கிறது. ஒன்று மார்க்கத்தை மீறுவது, இன்னொன்று மார்க்கத்தில் மீறுவது. ஒன்று என்ன, மார்க்கத்தை மீறுவது, இன்னொன்று என்ன, மார்க்கத்தில் மீறுவது. மார்க்கத்தை மீறுவது அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறான், தொழுகையை விடுவது, இது மார்க்கத்தை மீறுவது. அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க கூறினான், ஜகாத்து கொடுக்காமல் இருப்பது, இது மார்க்கத்தை மீறுவது. அல்லாஹ் கூறினான் ஜினா செய்யாதே என்று, ஜினா செய்வது. அல்லாஹ் கூறினான் குடிக்காதே என்று, குடிப்பது. மது குடிக்காதே என்று அதை குடிப்பது, இது மார்க்கத்தை மீறுவது. இன்னொன்று இருக்கிறது மார்க்கத்தில் மீறுவது. அது என்ன என்றால், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முறையில் இபாதத்துகளை செய்யாமல் மார்க்கத்தை பின்பற்றாமல் இவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறது, இவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறது. கேட்டா இது ஏன் தப்பா, இது நாங்க அதிகப்படுத்தி தானே செய்யறோம், சரியா? இப்ப மொஹர் நாலு ரக்காத்துனா நாலு ரக்காத்து தொழுங்க, ஆறு ரக்காத்து தொழ முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இரவுல கொஞ்ச நேரம் தூங்குங்க, கொஞ்ச நேரம் இபாதத்து பண்ணுங்க, கொஞ்சம் மனைவி மக்களுக்கு ஹக்கு கொடுங்க, இதெல்லாம் செஞ்சா நமக்கு பத்துமா அப்படின்னு மொத்தமா ராத்திரி ஃபுல்லா குடும்பத்தை விட்டுட்டு ஓடி போயிடுறது, துறவரத்தை மேற்கொள்வது, இது என்ன, இது என்ன, மார்க்கத்தில் மீறுவது. செய்யறது என்னமோ இபாதத்து தான், ஆனா அதுல அளவு கடந்து போற, அதுல அளவு கிடைக்கிறார், கிடக்கக்கூடாது. அதே போல ஒவ்வொன்றையும் எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. ஹலால் சம்பாதிக்கிறேங்கிறாரு, ஹலால சம்பாதிக்கிறதுக்கு அளவு இருக்கு. வியாபாரம் வியாபாரம் சொல்லிட்டு மனைவி மக்களே திரும்பி பாக்குறதே இல்ல, அங்கேயும் அளவு. அதே போல மனைவி மக்களை கவனிக்கிற, மனைவி மக்களை கவனிக்கிறேன்னு பள்ளிவாசலுக்கே வர்றதே இல்ல. தொழுகை பாதத்தே கிடையாது, தீனே கிடையாது, அதுவும் அளவு மீறுது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் மார்க்க வந்து சொல்லிவிட்டது, அதுலயும் அளவு கிடக்கக்கூடாது. அப்ப மார்க்கத்தையும் மீறக்கூடாது, மார்க்கத்திலும் மீறக்கூடாது. அடுத்து 80வது குறிப்பிலே சொல்கிறார்கள், நான் உனக்கு இந்த புத்தகத்திலே எழுதியவை எல்லாம், படிச்சிருக்கிறோமா இல்லையா, இந்த புத்தகத்திலே நான் உனக்கு எழுதியவை எல்லாம் அல்லாஹுவின் புத்தகத்திலிருந்தும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்தும், தாபியீன்களிடமிருந்தும், அடுத்து 3வது தலைமுறையினரிடமிருந்தும் 4வது தலைமுறையினர் வரை நான் கற்றுக்கொண்ட சத்திய விஷயங்களை உங்களுக்கு நான் இதிலே எழுதியுள்ளேன். ஆகவே அல்லாஹுவின் அடியானே, நீ அல்லாஹுவை பயந்து கொள். நான் கூறிய இந்த விஷயங்களை உண்மை என்று நம்பு, ஏற்றுக்கொள். இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்களை கொண்டு திருப்தி அடைவாயாக. இந்த புத்தகத்தை முஸ்லிம்களிலே எவருக்கும் நீ மறைத்து விடாதே. நமக்கு இடற கட்டளை இந்த காலத்தில் எழுதினான். ஏனென்றால் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக வழிகாட்டலாம், அல்லது ஒரு விதத்துவாதியை அல்லாஹ் சத்தியத்தின் பக்கம் சுன்னாவின் பக்கம் திருப்பலாம், அதன் மூலமாக அவன் நேர்வழிக்கு திரும்பலாம். அல்லாஹை பயந்து கொள், பழமையான மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள். இந்த புத்தகத்திலே நான் உனக்கு கூறிய அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் கருணை காட்டுவானாக, துவாசிரன் அல்லாஹ் கருணை காட்டுவானாக அந்த அடியானுக்கு, அவருடைய பெற்றோருக்கு. யார் இந்த புத்தகத்தை படித்தான், இந்த புத்தகத்தை பரப்பினான், இதன்படி அமல் செய்தான், இதை மக்களுக்கு எடுத்துச் சொன்னான், இதை தனக்கு ஆதாரமாக வைத்துக் கொண்டான். ஏனென்றால் இதிலே கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தீனும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுமாகும். சரிங்களா? யார் இந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்திற்கு மாற்றமானதை அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக கருதுகிறானோ அவன் அல்லாஹுடைய தீனை பின்பற்றவில்லை, அல்லாஹுடைய தீனை மறுத்தவனாக ஆகிவிட்டான். சரிங்களா? அடுத்து எழுதுகிறார்கள், எப்படி நீங்கள் ஷஹாதா கூறினாலும் அந்த ஷஹாதாவிற்கு உண்மையான எண்ணமும் பரிசுத்தமான நீயத்தும் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அது போன்றுதான் சுன்னாவை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அதற்கு முரண்பட்ட பிதஅத்துகளை விட வேண்டும். ஷஹாதத்தில் ஷிர்க் சேர்ந்தா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஷஹாதத்திலே ஷிர்க் கலந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷஹாதத்திலே நயவஞ்சகம் கலந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அது போன்றுதான் சுன்னாவின் பிதஅத்தை கலக்காதீர்கள், கொஞ்சம் சுன்னத்து கொஞ்சம் பிதஅத் என்று கலக்காதீர்கள். சுன்னத்தை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டால் தான் அவர் சுன்னாவை பின்பற்றியவராக ஆகுவார். எனவே சுன்னாவை முழுமையாக ஏற்றுக்கொள், பிதஅத்தில் எந்த விஷயத்திலும் நீ சேர்ந்து விடாதே. ஃபஅலைக பில் கபூல் வதஈல் நிஹால், சுன்னாவை அப்படியே ஏற்றுக்கொள், தர்க்கம் செய்யாதே. வல்லஜாஜத குதர்க்கம் பேசாதே. ஏனென்றால் தர்க்கம் செய்வதும் விவாதம் செய்வதும் குதர்க்கங்கள் பேசுவதும் இது அல்லாஹ்வுடைய தீன் அல்ல. அந்த காலத்தில் எழுதுறார், என்ன சொல்றாரு, நீ இருக்கின்ற குறிப்பாக இந்த குறிப்பாக நீ இருக்கிற இந்த காலம் இது ஒரு கெட்ட காலம். கெட்ட காலம் என்றால் தீமை பரவிவிட்ட காலம். அல்லாஹை பயந்து கொள். எப்ப எழுதுறாரு இவங்க? நம்ம சொல்லியிருக்கோம், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மாணவர்கள் உள்ளவங்க. எப்ப? ஹிஜ்ரி 329 ஒப்பாத்த இருக்கிறாங்க. 329 ஒப்பாத்தான இமாம் எழுதுறாங்க, நீ இருக்கிற இந்த காலம் ரொம்ப டேஞ்சரான காலம்ப்பா, அதனால ரொம்ப அல்லாஹ்வை பயந்துங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அவங்களுக்கு பின்னாடி 1100 கழிச்சிருக்கிறோம். அப்ப எவ்வளவு அதிகமா நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்படித்தாங்க ஒவ்வொரு இமாமும் ஃபித்னாவை பார்க்கும்போது அப்படித்தான் பயந்துருக்கிறாங்க. அடுத்து 81வது குறிப்பு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். குழப்பம் பரவிவிட்டால், இந்த இடத்துல குழப்பம் என்பது குறிப்பாக ஆட்சி மாற்றங்களால் அதிகார மாற்றங்களால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு ஏற்பட்டால், எல்லாம் வாழ்ந்து ஒருவர் ஒருவரை தாக்க ஆரம்பித்தால், நீ உன் வீட்டுக்குள்ளார ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அந்த ரூமுக்குள்ளார போய் உட்காந்துக்க, வெளியே வராத, குழப்பங்களோடு சேர்ந்து விடாதே. எந்த ஒரு கூட்டத்திற்கும் நீ ஆதரவில் சென்று விடாதே. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், இது உலகத்தை அடிப்படையாக வைத்து ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், எனவே அது குழப்பமாக இருக்கும். அதிலிருந்து நீ பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறாதே, அந்த குழப்பத்திலே நீ சேர்ந்து விடாதே, அந்த குழப்பத்திலே நீ ஒரு கூட்டத்திற்கு ஆதரவாக சண்டை செய்து விடாதே, மனையீச்சியை பின்பற்றாதே, தனிப்பட்ட ஒரு ஜமாஅத்தோடு சேர்ந்து விடாதே, அவர்கள் எந்த காரியத்தையும் நீ நேசித்து விடாதே. ஏனென்றால் யார் ஒருவர் ஒரு கூட்டத்தின் காரியத்தை நேசிக்கிறாரோ அது தீமையோ நன்மையோ அவரும் அந்த செயலை செய்தவரை போன்றே ஆகிவிடுவார். அதனால விலகி இருந்தது. கூட்டங்களா பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நீ வீட்டுக்குள்ளார போய் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளாரையும் ஒரு ரூமுக்குள்ளார, நம்ம நேற்று பாடத்துல சொன்னோமே இல்லையா, வீட்டுக்குள்ளார நீங்க வெளியே போவாதுன்னு சொல்லிட்டு ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்துக்கிறதுக்குறான காரணம். அதுல அந்த புகாரியில போய் அந்த ஹரீஸ படிச்சு பாருங்க, யாரும் சொல்லா என்ன செய்யறதுக்கிறாங்க, சொல்றாங்க வீட்டுக்குள்ளார போயிடுங்கன்னு. அப்ப அவர் கேட்கிறார், அந்த குழப்பவாதிகள் வீட்டுக்குள்ளார வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரூமுக்குள்ளார போய் கேட்கிறாங்க, ரூமுக்குள்ளாரையும் வந்துட்டா நான் என்ன செய்யறது, நீ தொழுவுறதுக்காண்டி ஒரு இடம் வச்சிருப்பா இல்லையா, அங்க போய் உட்காந்துக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல ஏதாவது கத்தி கம்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதை உடைச்சிரு, அந்த மூளை அந்த கூர்மைய உடைச்சு போட்டுரு அப்படிங்கிறான். யாரெல்லாம் என்ன வாழ வச்சு வெட்ட வர்றான் அப்படிங்கிறாங்க. கேட்கிறாரு அந்த சாவி, சொன்ன எப்படி சாபத்துக்கு மாத்தி மாத்தி எடுத்து எடுத்து அடுத்த எடுத்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசி சான்ஸ் வரைக்கும் கேட்டுறாரு. அதுக்கு மேல ஒரு சான்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் கம்பு இருக்கு. யாரும் சொல்ல, நான் அப்படியே செஞ்சுக்கிட்டேன், அங்க வந்து என்ன வெட்ட வர்றான் யாரும் சொல்ல, எங்க நான் தொழுகிற முசல்லால உட்காந்துக்கிட்ட கூனி புரிகி அங்க வந்து என்ன வெட்ட வர்றான் யாரும் சொல்ல, நான் அப்ப என்ன செய்யறது. ஃபக்குன் அப்துல்லாஹில் மக்ஃபூல், கொல்லப்படுகின்ற அல்லாவின் அடிமையாக நீ ஆகிவிடு, கொள்கிற அல்லாவின் அடிமையாக ஆகிவிடாதே. கொள்கிற அல்லாவின் அடிமையாக ஆகிவிடாதே, கொல்லப்படுகிற அல்லாவின் அடிமையாக ஆகிவிடு. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். இங்க சில விளக்கங்கள் இருக்கு, இந்த விளக்கம் இப்போதைக்கு நமக்கு இது போதுமானது. அடுத்து இந்த நட்சத்திர கணக்குகளை, நட்சத்திரங்களின் விளக்கங்களை குறித்து நீ தெரிவதென்றால், தொழுகையின் நேரங்களை அறியும் அளவிற்கு, கிபிலாவை அறியும் அளவிற்கு மட்டும் கற்றுக்கொள். அதற்கு மேல் நட்சத்திரங்களை பற்றி கற்றுக்கொள்ளாது, அது உனக்கு இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும். லாஜிக் பேசக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் நீ உட்காராதே, லாஜிக் கல்வியை நீ கற்றுக்கொள்ளாதே. நீ லாஜிக் என்றால் பல்சஃபா, வாழைக பில் ஆசார், என்ன அறிவிக்கப்பட்டதோ செய்திகள் அதை நீ ஏற்றுக்கொள். வாகனில் ஆசார், ஹதீசுகளை பேசுபவர்களோடு நீ தோழமை கொள். அவர்களிடத்திலே கேள், அவர்களிடத்திலே உட்காரு, அவர்களிடத்திலிருந்து கல்வி படி. அடுத்து சொல்கிறார்கள், அல்லாஹுவை வணங்குவதற்கு அல்லாஹுவை பயப்படுவது போன்ற ஒரு சிறந்த வழி இல்லை. புரியுதா? அல்லாஹ் வணங்குறதுக்கு அவனை பயப்படுவது போன்ற ஒரு சிறந்த வழி இல்லை. கொஞ்சம் இதை அப்படியே லேச விரிவா தெரிஞ்சுட்டு போயிடும். இப்ப கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக நேசத்தை பற்றி பேசுவார்கள். அதிகமாக என்று சொன்னால் போலியான நேசம், சரியா? கடவுள் நம்மை காதலிக்கிறார், கடவுள் நம்மை நேசிக்கிறார், நாம் கடவுளை நேசிப்போம், நாம் கடவுளை காதலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இப்ப இந்த நேசம் அல்லது இவர்களுடைய மொழியில் இந்த காதல் என்பது இவர்களுக்கு அல்லாஹுவின் மீது, அவர்கள் விளங்கியதுதான் கர்த்தர் சொல்றாங்க இல்லையா, அந்த கர்த்தரின் மீது இவர்களுக்கு துணிவைத்தான் அதிகப்படுத்தியது. என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், வாரத்துல ஒரு தடவை அப்பளத்தையும் ஆப்பத்தையும் சாப்பிட்டா வேலையை முடிச்சுக்கலாம். என்ன குட்டி கூத்து கும்மாளம் எல்லாம் பண்ணிக்க, வாரத்துல ஒரு தடவை பிளஸ் போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. புரியுது? ஏன் பயம் கிடையாது, கண்டிப்பான் என்ற பயம் கிடையாது. நாங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, நாங்க நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும் போது அதுதான் எங்களுக்காக வேண்டி அவரு அறையப்பட்டாரா இல்லையா சிலுவையில, அதனால நாங்க போய் என்ன செய்வோம் சொன்னா கர்த்தருடைய வலது பக்கத்துல போய் கம்புன்னு உட்காந்துக்கணும். யாரு நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோமா? அவங்க என்ன செஞ்சிருவாங்களா? என்ன பண்ணிருந்தாலும் சரி, இந்த உலகத்துல தௌபா கேட்காம ஓத்தா போயிருந்தாலும் சரி, கிறிஸ்துவன் அப்படின்னு ஆயிட்டா போகணும், போய் கர்த்தருடைய வலது பக்கத்துல போய் உட்காந்துப்பாங்களா? அல்லாஹுவை பயப்படுவதை போன்று அவனை வழிபடுவதற்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த கிறிஸ்தவர்கள் சேர்ந்துதான் முஸ்லிம்கள்ல ஒரு கூட்டம் பாடம் கத்துச்சு. என்ன செஞ்சாங்க? முஹப்பத் ஷௌக், அல்லாஹ்வின் மீது காதல் கொள்ளுதல், ஆஷிகே ரசூல், ஆஷிகே இலாஹி, இதெல்லாம் கேள்விப்பட்ட பேர் தானே. அல்லாவின் மீது காதல் கொள், இஷ்கு கொள், ரசூலின் மீது இஷ்கு கொள் என்று சொல்லி தஸவ்வுஃப், ஆன்மீகம், சூஃபி என்ற குரூப்பை உருவாக்கினாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டார்கள். நாங்கெல்லாம் அல்லாஹ் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டோம், அன்பு வச்சுட்டோம், அந்த நிலைமைக்கு நாங்க போயிட்டோம். எந்த நிலைமைக்குன்னா, இந்த நாங்க எந்த தப்பு பண்ணாலும் அல்லாஹ் எங்களை கேட்க மாட்டான். முடிச்சு. இந்த சூஃபின்னு சொல்றாங்களே, இவர்கள் மக்கள்கிட்ட வரும்போது ஒரு முகத்தோட வருவாங்க, இவர்கள் தனிமையில் சென்றால் ஒரு முகத்திலே இருப்பார்கள். ஆரம்பத்திலே ஒன்றை சொல்வார்கள், அடுத்து ஒன்றை சொல்வார்கள், அடுத்து ஒன்றை சொல்வார்கள், அடுத்து சென்றால் சொன்னதற்கெல்லாம் மாற்றமாக சொல்வார்கள். ஆரம்பத்தில் ரொம்ப தக்குவாவா இருக்கணும், தொழு அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. கேட்டா இது முதல் ஸ்டேஜ், நீ இப்படித்தான் வரணும்பாங்க. இந்த ஸ்டேஜை தாண்டிட்டா எப்படி, இந்த ஸ்டேஜை தாண்டிட்டா தரீக்கத்து, முதல்ல ஷரியத்து, அப்புறம் தரீக்கத்து, அப்புறம் மாரிஃபத்து, அப்புறம் ஹக்கீக்கத்து. எப்படின்னு சொன்னா ஹக்கீக்கத்துன்னு சொன்னா அல்லாஹ்வோட போய் ஒன்றிணைஞ்சிருது, ஹக்கோட போய் சேர்ந்துருது, அது கிடைச்சி. மாரிஃபத்துன்னு சொன்னா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வராரு, முதல்ல ஷரியத்தை பின்பற்றினாரு, அப்புறம் தரீக்கத்து ஆன்மீகத்துல வந்தாரு, அப்புறம் அந்தரங்களை தெரிய ஆரம்பிச்சாரு மாரிஃபத்து, அப்புறம் ஹக்கீக்கத்து அல்லாஹ்வோட போய் சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இனிமே இவர் என்ன சொல்றாரோ அதான் அல்லாஹ் கேட்பான். இவர் நரகவாதியை சொர்க்கத்துக்கு அனுப்பினா அனுப்பிடுவான், சொர்க்கவாதியை நரகத்துக்கு அனுப்பினா அனுப்பிடுவான், எல்லாமே பண்ணிடுவான். புரிஞ்சா என்னென்ன குழப்பம் இருக்கு, நல்லா பாதுகாக்கணும். அப்ப முதல்ல பயம் வரணும், என்ன வரணும், நான் தப்பு பண்ணிட்டா இங்க தண்டிச்சிருவியே அப்படின்னு அல்லாம பயம் வரணும், அப்பதான் இபாதத்து பண்ணுவார். பயம் இல்லைன்னா இபாதத்து பண்ண மாட்டேன், சரியா? அடுத்து சொல்லுங்க, அதே போல அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுதல், பயந்து கொள்ளுதல், உஷாரா இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வை பற்றி வெட்கப்படுது, வெட்கப்படுவது, நான் இந்த மாதிரி தப்பு செய்யறது அல்லாஹ் பாக்குறானே, அவனுடைய கண்ணை மறைச்சு நான் ஏதாவது தப்பு பண்ண முடியுமா, அப்ப மத்தவங்க செய்ய பார்க்க கூடாதுன்னு நான் வெட்கப்படுறேனா இல்லையா, அப்ப அல்லாஹ் பார்க்காம ஏதாவது தவறு செய்ய முடியுமா, அப்போ அல்லாஹ்வை பற்றி வெட்கப்படு. இதுதான் உண்மையான இபாதத்துடைய வழிகள். அதே போல யாரு இந்த முஹப்பத்து, ஷவுக்கு, இஷ்கு என்றெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க பக்கத்துல போயிடாதப்பா. என்ன சொல்லுவாங்க, குரான் ஓதுனா பரவசம் கிடைக்க மாட்டேங்கிறான், என்ன குரான் ஓதுனா பரவசம் ஆன்மீகம் கிடைக்க மாட்டேங்கிறான், அப்படி தம்ஸ் அடிச்சுக்கிட்டு கவாலி பாடி என்ன கூத்தடிச்சா அப்படியே ஆன்மீகத்தின் உச்சத்தில் அப்படியே மிதக்கிறார்களாம். பாத்துருக்கீங்கள, இந்த தர்காக்கில் கவாலி அடிச்சுக்கிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு கட்டாமல் போத்தில் காஃபிர்கள் மாதிரி செஞ்சுக்கிட்டு கேட்டா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இதெல்லாம் அண்ணா கூட அப்படியே ஆன்மீக முகப்பத்தில் அப்படியே சேர்றாங்க. இது காஃபிர்களுடைய இபாதத்தை செய்து கொண்டு இவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுகிறார்கள். அதே போல வயகுலு மஅனிசா, பெண்களோடு தனித்திருப்பார்கள், எல்லாமே எல்லா பாவத்தையும் செஞ்சிடும். இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். ஒரு சூஃபி புக்ல எழுதியிருக்கிறாங்க, ஒரு அவங்க பெரியார் பெரியார்னு சொல்லுவாங்கல்ல அடிக்கடி, ஒரு பெரியார்கிட்ட ஒரு பெரியார் போனாராம். ஒரு பெரியார்கிட்ட ஒரு பெரியார் போனாராம். அந்த பெரியாரு ரொம்ப பேணுதலா உள்ளவரா. எந்த பெரியாரு இப்ப நீங்க சொல்லுங்க, போன பெரியார் ரொம்ப பெரியவரா, ரொம்ப ஹலால் ஹராம் எல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்டா இருக்க பெரியாராம். இப்ப போகப்பட்ட பெரியார் எப்படின்னு சொன்னா, பொம்பளைங்க அரைக்குற ட்ரெஸ்ஸோட இருக்காங்களாம், சாராயம் இருக்குதான், மற்ற கெட்ட கெட்ட செயல்கள் எல்லாம் இருக்கு, அதுக்கு நடுவில் இந்த பெரியார் இருக்காராம். அப்ப அந்த பெரியார், எந்த பெரியாரு, போன பெரியார், போன பெரியார் உட்கார்ந்துட்டு இப்படி பாக்குறாராம். இவரை போய் இவ்வளவு பெரிய மகான் ஞானி, பெரிய ஆஷிக் ரசூல், ஆஷிக்குல்லான்னு சொல்றாங்க, இவ்வளவு பெரிய சூஃபி மகான் ஞானின்னு சொல்றாங்க, சாராய பாட்டல் இருக்குது, பொம்பளைங்க இருக்கிறாங்க, அது இருக்குது, வயசு பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் அப்படின்னு அவர் மனசுல நினைக்கிறாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியார், இப்ப எந்த பெரியார், முன்னாடி இருக்கிற பெரியார், கோபப்பட்ட பெரியார், யார்கிட்ட அந்த பெரியார், என்னடா இவன் இவ்வளவு இதுக்கு மத்தியில இருக்கிறானே நினைக்கிறீங்கள, சில பேருக்கு நம்ம தான் கரெக்டா இருக்கிறோம் பெருமை வருது பாரு, சில பேருக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோம், எந்த தப்பும் பண்ணல, எந்த பாவமும் செய்யலன்னு பெருமை வருது பத்தியா, அந்த பெருமை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் நான் இப்படி இருக்கிறேன். என்னவா அந்த பெரியார் வந்தார்ல, வந்த பெரியாரு அவருக்கு வந்து நம்ம கரெக்டா மார்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு பெருமை இருந்துச்சான். அந்த பெருமை இவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். யாரு? இந்த பெரியார் தெரிஞ்சுக்கிட்டாராம். தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஆன்மீக தர்பியத்து கொடுக்கிறாராம். இப்படி அதனால உனக்கு பெருமை வராம இருக்கணும்னா நீ இப்படிலாம் பாவத்துல தான் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த பாவத்தையாவது செஞ்சுக்க, ஆனா பெருமை வராம பாதுகாத்துக்க. இது ஆன்மீக தர்பியம் தான். எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? கழுத்த விட்டம் சூடு சூடா வெட்டணும். அல்லாவுடைய தீனை எப்படி விளையாட்டா எடுத்துக்கொண்டாங்க? இத இந்த கதையை பேசும் பொழுதும் எப்படி தெரியுமா அவங்க பரவசம் அடைஞ்சு பேசுவாங்க? இதனுடைய இவ்வளவு பெரிய இறை நிராகரிப்பு இருக்கிறது, அல்லாவுடைய தீனோடு விளையாடுவது இருக்கிறது. இந்த விபரீதத்தை புரியாம அவர் உள்ளத்துல பெருமைங்கிற குறை இருந்துச்சான், அதை இந்த பெரியார் கண்டுபிடிச்சிட்டாரா? அப்படியே ஞான கண்ணால பார்த்து அவருக்கு தருப்பியா கொடுக்கிறாரா? இவருக்கு அந்த மாதிரி பெருமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மாதிரி பாவத்தை இவர் தினமும் செஞ்சுட்டு இருக்கிறாரா? ஆனா உண்மையிலே பெரியார் தானாமா, பெருமை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாரா? எல்லாம் பாதுகாக்கணுஞ்சி, எல்லாம் பாதுகாக்கணுஞ்சி. ஹயர் சரியா? அடுத்து வாங்க. அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்தான். அந்த எல்லா படைப்புகளையும் தன்னை வணங்கும்படி அவன் அழைத்தான். பிறகு அவர்களில் எவர் மீது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் அருள் புரிந்தானோ அந்த அருள் அவனுடைய கருணையால், அவனுடைய சிறப்பால், அவனுடைய தயவால் அல்லாஹ் புரிந்தான். அப்ப என்ன, நம்ம முஸ்லிமா இருக்கிறோம் என்பது நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவால் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கிருபையால் எனக்கு கிடைத்த தௌஃபீக், அல்லாஹ் என் மீது கருணை காட்டியதால் எனக்கு கிடைத்த தௌஃபீக். பத்தியா நான் என் அறிவை வச்சு முஸ்லீம் ஆகிட்டேன், பத்தியா நான் சிந்திச்சு பார்த்து கரெக்ட் ஆயிட்டேன், அல்லாஹ் நீ எனக்கு நேர்வழி காட்டினாய். இதுதான் ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய அறிவை மெச்சுவதோ தன்னுடைய சிந்தனையை மெச்சுவதோ கூடாது. அடுத்து சொல்கிறார்கள் 86வது குறிப்பு, நம்ம காலத்துல ரொம்ப ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு. அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா, ஆயிஷா, தல்ஹா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு மத்தியிலே அரசியல் விஷயத்திலே ஒரு சட்ட நுணுக்கத்திலே ஏற்பட்ட பிரச்சனையால் போர்கள் நிகழ்ந்தன. இதை பற்றி நாம் பேசக்கூடாது. இதை பற்றி இந்த ரெண்டு கூட்டத்தார்களை பற்றியும் நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. பேசக்கூடாதுன்னா என்ன, நல்லதை பேசுவோம், ஆனா அவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் எப்படிங்க அப்படி செய்ய போனது அப்படி என்றெல்லாம் நாம் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. அவர்களின் காரியத்தை அல்லாவிடத்திலே ஒப்படைத்துவிடு. ஏனென்றால் அல்லாவுடைய சூதர் சுல்லாலிசிலம் சொன்னார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என் தோழர்களை பற்றி பேசுவதிலே. என்னுடைய மருமகன்கள், என்னுடைய மாமனார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் யாரு? அபூபக்கர், உமர். என்னுடைய மருமகன்கள் யார்? ரஸ்மான். இவர்களை பற்றி பேசுவதிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். என்னுடைய சஹாபாக்களை பற்றி பேசுவதிலே எச்சரிக்கையாக இருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பார்த்தான் பத்ர் வாசிகளை, கூறினால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய மாமனார்களும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய மருமனார்களும் எதிலே கலந்து கொண்டவர்கள்? பத்ரிலே கலந்து கொண்டவர்கள். சரியா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் யாருடைய கட்டளையின்படி? ரசூலுல்லாஹ்வின் கட்டளையின்படி. அதனால ரசூலுல்லாஹி பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியாகவே அவர் ஆவார். அவங்களுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பங்கு வச்சு கொடுத்திருக்காங்க கனிமத். சரியா? அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முஸ்லீமுடைய செல்வத்தை நீங்கள் எடுப்பதாக இருந்தால், பெறுவதாக இருந்தால், அவர் விரும்பி உங்களுக்கு கொடுத்தால்தான் அது உங்களுக்கு ஆகமாகும். ஒரு முஸ்லீமுடைய செல்வம் அதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் அவர் விரும்பி மனமுவந்து உங்களுக்கு கொடுத்தால்தான் அது ஹலால். அவருக்கு தெரியாமல் எடுத்தாலோ, அவரிடமிருந்து பறித்தாலோ, அபகரித்தாலோ அது நமக்கு ஹலால் ஆகாது. அதை நம்ம பாட்டம் செஞ்சிருந்தாலும் சரி, இப்ப நம்ம கையில் இருக்குன்னா தப்பு தப்பு தான். நம்ம பாட்டை அபகரிச்ச வீடு, இவர் குடியிருக்கிறார், நான் அங்க அபகரிச்சேன், என் பாட்டம் பூட்டம் அபகரிச்சாங்க, நான் இருக்கிறேன், நான் என்ன பண்ண, அவர் மூத்தா போயிட்டாரு, இவர் மூத்தா போயிட்டாரு, இப்ப நான் என்ன செய்யறது, வீட்டை காலி பண்ணி வாரிசுக்காரங்கள்ட்ட கொண்டு போய் கொடு, அவங்களுடைய திருப்தியோட நீ அதை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஒரு வாடகைக்கு ஒத்துக்கொண்டா அப்ப உனக்கு ஹலால். சரியா, காலமாகி விட்டதாலோ பழமையாகி விட்டதாலோ ஹராம் ஹலாலாக ஆகாது. இந்த உசூலை பின்பற்றினா நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நிம்மதி கண்ணிய சொல்லுங்க பார்க்கலாம். கோர்ட்ல ஒரு 60% கேட்டு காணப்படும். நம்ம எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிடுவோம், நான் பிறருடைய உரிமையை, செல்வத்தை, பொருளை, உடமையை எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன விசுவாச உச்சியா இருந்தாலும் சரி, அவர் விரும்பாம நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா கோர்ட்ல 60% கேஸ் காலியா போயிடும், முடிஞ்சு போச்சு, ஜட்ஜி எழுதுற ஃப்ரீயா போயிடும் கோர்ட். அடுத்து இப்ப ஒருத்தர் ஹராமான பொருளை வச்சிருக்கிறாரு, இவன்கிட்ட இருக்கிறது ஹராம் தான், அதனால இவன்கிட்ட திருடுனா நம்ம தப்பு கிடையாது. எப்படி இப்படிதான் சைட்டா சொல்லி கொடுப்பான் தெரியுமா, இவனே ஹராம்ல தான் சம்பாதிச்சிருக்கிறான், அதனால இவன்கிட்ட நம்ம வந்து கட்டிங் பண்ண தப்பு கிடையாது, இவன்கிட்ட இருந்து நம்ம மறைச்சா தப்பு கிடையாது. அப்படிலாம் என்னாதரா சொல்ற, அப்படிலாம் என்னாத, ஏன் ஒரு கால் பின்னால் இவன் திருந்தலாம், தௌபா செய்யலாம், அப்போது அந்த உரிமைகளை உடையவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக இவன் முயற்சி செய்யலாம். அப்ப நீ எங்க போவ, அப்ப நீ எங்க போவ யோசிச்சுப்பாரு, அவன் தௌபா செஞ்சுட்டானா எல்லாம் பண்ணிச்சிருவான், கொண்டு போய் ஒப்படைச்சிட்டானா எல்லாம் பண்ணிச்சிருவான், இப்ப நீ என்ன ஆகும், உன் நிலைமை என்னாச்சு, அதனால பயந்துக்கணும். அப்ப எந்தெந்த வியாபார வழிமுறைகள், அடுத்த குறிப்பு 88, எந்தெந்த வியாபார வழிமுறைகள் எல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அவையெல்லாம் பொதுவானது, அவற்றை நீங்கள் செய்யலாம், ஆனால் எது தவறு என்று தெரிந்துவிட்டதோ அந்த வியாபார வழிமுறைகளை விட்டு நீ விலகி கொள்ள வேண்டும். ஒருத்தர் சொல்றார், எது சின்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு நான் அப்படியே அல்லா அல்லான்னு இபாதத்துல போயிட போறேன், ஏதாவது மக்கள் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுப்பேன் வச்சுப்பேன், எனக்கு எதுக்கு இந்த துன்யா என்று செஞ்சாங்க என்று செய்து விடாதே. அப்படி எந்த ஒரு சஹாபியும் செய்யவில்லை. இன்று வரை சத்தியத்தை பின்பற்றக்கூடிய நம்முடைய காலம் வரை சத்தியத்தை பின்பற்றக்கூடிய எந்த ஆளுமும் அப்படி செஞ்சது கிடையாது. உனக்கு என்ன ஹலாலான தொழில் முடியுமோ அந்த தொழிலை நீ செய், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய ஹலாலான ரிஸ்கை தேடு, மக்களுடைய கையை எதிர்பார்த்து இருக்காது. பார், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை, உமர் அவர்கள் கூறுகிறார்கள், கொஞ்சம் கேவலப்பட்டு, கொஞ்சம் கேவலப்பட்டு அல்லது கொஞ்சம் சிறுமை அடைந்து ஒரு ஹலாலான தொழிலை செய்வது மக்களிடத்தில் கையேந்துவதை விட சிறந்தது. வேற தொழிலே கிடைக்கலங்க, ஒரு ஊர்ல செருப்பு தான் தைக்கிற தொழில் மிச்சம் இருக்குது, வேற வேலையே இல்லை, அல்லது வேற தொழிலே இல்ல, முடிவெற்ற வேலை தான் இருக்குது, வேற தொழிலே இல்ல, துணி துவைக்கிற வேலை தான் இருக்குது, வேற வேலையே இல்ல, ரோடு கூட்டுற வேலை தான் இருக்குது. புரியுதா, ஹராமா இது, செருப்பு தைக்கிறது ஹராமா, துணி துவைக்கிறது ஒன்னாம் தொழில் ஹராமா, ரோடு கூட்டுறது ஹராமா இல்ல, ஆனா ஒரு சிறுமை, அதை செய்யறவங்கள மக்கள் வந்து தரத்தால் கம்மியா பார்ப்பாங்க. இருந்தும் இந்த ஹலாலான தொழிலில் நீ ஈடுபட்டு ஹலாலான முறையில வருவாயிட்டுவது எதை விட சிறந்தது, மக்களிடத்தில் கையேந்துவதை விட சிறந்தது. இந்த ஒரு விஷயத்தை மக்கள் கடைபிடித்தால் இந்த முஸ்லிம்கள் கையேந்துகின்ற நிலைமை வருமா? அடுத்து சொல்கிறார்கள் 89வது குறிப்பிலே, 5 நேர தொழுகைகளை நீ யார் பின்னால் வேண்டுமானாலும் தொழு, ஆனால் இந்த ஜஹமி பின்னாடி மட்டும் தொழுது விடாது. யாருக்கு பின்னாடி வேண்டுமானாலும் தொழுது கொள், ஆனால் இந்த ஜஹமி பின்னால் தொழுது விடாது. ஜஹமி என்றால் யார், குரானுடைய சுன்னாவில் வந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய சிபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள், குரான் சுன்னாவின் கருத்துக்களை மறுத்து அதனை தழுவில் செய்பவர்கள், இவங்க பின்னாடி தொழுகிறாத. அப்படி எங்கேயாவது நீ தெரியாம தொழுதுட்டா கூட அதுக்கு பின்னாடி தெரிய வருது இவன் ஒரு ஜஹமி என்றால், நீ தொழுத தொழுகையை நீட்டிக்கொள். வேற வழி இல்ல. அவர் தான் அந்த நாட்டு கவர்னரா இருக்காரு, அவர் பின்னாடி தான் ஜும்மா தொழுதாகணும் அப்படின்னா ஜும்மாவை தொழுதுட்டு திரும்ப அந்த தொழுகையை நீட்டிக்கொள்ளும். சரியா? அப்ப உன்னுடைய இமாம் சுன்னாவை பின்பற்றுபவராக இருந்தால் அவரை விட்டு வேறெங்கும் சென்று விடாதே, அவர் பின்னால் தொழு. சரியா? புரியுதா இல்லையா? அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீ மஸ்ஜிதிலே தொழுதுவிட்டு அவர்களுடைய கபருக்கு அருகிலே சென்றால் அவ்விருவருக்கும் நீ சலாம் சொல்ல வேண்டும், அவ்விருவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். இது எதுக்கு அடையாளம்? அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அவர்களை வெறுக்கிற ஷியாக்கள் இதை செய்ய மாட்டார்கள். ரசூலுல்லாஹிற்கு மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கூறிவிட்டு முகத்தை திருப்பி சென்று விடுவார்கள். அபூபக்கர் உமருக்கு அவர்கள் சலாம் கூற மாட்டார்கள். அதுக்கப்புறம் நேரா பக்கி கபர்ஸ்தான்ல போய் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பானோ, பாத்திருக்கீங்கல்ல, அங்க போய் கத்தி கத்தி ஒப்பாரி வைப்பான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூத்தா போனதை நினைச்சு இங்க உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருப்பான், அழுதுகிட்டு இருப்பான், நான் ஒப்பாரிங்க. அடுத்து நன்மையை ஏவுவது கட்டாயம், தீமையை தடுப்பது கட்டாயம். ஆனால் நன்மையை ஏவினால் தீமையை தடுத்தால் நம்மை கொண்டு விடுவார்கள் என்ற பயம் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் விட்டா தப்பு கிடையாது. இப்ப அதிகாரி இருக்கிறாங்க அல்லது பிஜேத்வாதிகளுடைய அரசாங்கமா இருக்குது, நாம் சத்தியத்தை ஏவினால் தீமையை தடுத்தால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்ற பயம் இருந்தால் மனதால் விரித்து விலகிவிடு, இல்லை என்றால் கண்டிப்பாக சத்தியத்தை ஏவு தீமையை தடு. அடுத்து சொல்றாங்க பாருங்க, நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், வத்தஸ்லீம் அலா இபாதில்லாஹி அஜ்மைன், எல்லாருக்கும் சலாம் சொல்லு, அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாருக்கும் சலாம் சொல்லு. சலாம் சொல்றதுல பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் முதல்ல சலாம் சொல்லு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, நம் சகோதரர்கள் ஒரே குற்றை சொல்பவர்கள், ஒரே வாதத்தை முன்வைப்பவர்கள், ஒரே வழிமுறையை பேசுபவர்கள், சலாம் சொல்வது என்ன அவர்கள் முந்திக் கொண்டு நாம் சலாம் கூறினால் கூட பதில் சொல்லாமல் சென்று விடுகிறார்கள். ஒரு வழியிலே வந்தால் நாம் சலாம் கூறி விடுவோமோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்று வழியை மாற்றிக் கொள்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர், என்னங்க ரொம்ப நெருக்கமான நண்பர், ரொம்ப பாசமானவர், சும்மா அந்த ஒரு ஒன்றும் இல்லை, ஆனா நான் எந்தெந்த வழியிலாம் வருவனோ கரெக்டா அந்த வழியெல்லாம் தெரிஞ்சு அந்த வழியில வர்றதே கிடையாது. ஒரு நாளைக்கு நாலு தடவை மூணு தடவை சந்திச்சிருவோம், ஆனா இன்னைக்கு மாச கணக்காய் கூட சந்திக்க முடியல. அவர் என்ன வெளிநாடு போயிட்டாரா அல்லது நான் வெளிநாடு போயிட்டேனா, யோசிச்சு பாருங்க மனசு எவ்வளவு வேதனை அடைகிறது. சலாம் சொல்வதற்கு, சலாத்திற்கு பதில் சொல்றதற்கு கூட தயார் கிடையாது. இது தவறான ஒரு நிலைப்பாடு. வத்த ஸ்ரீமாலா இபாதில்லாஹி அஜ்மயின், அல்லாஹ்வின் அடியார்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். சரியா? யார் ஒருவன் ஜும்ஆ தொழுகையோ அல்லது மஸ்ஜிதிலே ஜமாஅத்தாக தொழுவதையோ விட்டு விடுகிறானோ தகுந்த காரணம் இல்லாமல் அவன் பிதஅத்வாதியாக கருதப்படுவான். தகுந்த காரணம் இல்லாமல் மஸ்ஜிதில் ஜமாஅத்தாக தொழுவதை விடுபவனும் ஜும்ஆ தொழுகையை விடுபவனும் தகுந்த காரணம் இல்லாமல், புரியுதா, அவன் ஒரு பிதஅத்வாதியாக கருதப்படுவான். இதெல்லாம் பிதஅத்தா தெரியாது. ஜமாத்து பேணாம இருக்கிறது விட்டா என்ன வீட்டில் சொல்லுக்க வேண்டியதான், எங்க வேணாலும் சொல்லுக்க வேண்டியதான். அடுத்து சொல்கிறார்கள் காரணம் என்றால் என்ன, தகுந்த காரணம் என்றால் என்ன, எந்திரிக்க முடியாத அளவுக்கு நோய் இருக்கிறது அல்லது வெளியிலே சென்றால் நம்மை அதிகாரிகள் கொன்று விடுவார்கள் அல்லது அவர்களுடைய காவலாளிகள் கொண்டு விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. இது உங்களுக்கு புதுசா தெரியும், முந்தைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. பல ஆளுங்கள் கொலை லிஸ்ட்ல, அதாவது கொல்லப்பட வேண்டிய லிஸ்ட்ல அவங்களுடைய பேர் இருந்துச்சு. எதனால? சுண்ணத்தை சொன்னாங்க, அவங்க எங்க இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பல இமாம்கள், பல அறிஞர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே கிராமங்களில் மறைந்து கொண்டார்கள். இவங்க இமாம் முகமது இவங்க ஹசன் பர்பஹாரி அப்படித்தான், சட்டத்தை போட்டு கொண்டு போட்டுக்கலாம் சொல்லிட்டு அது வரைக்கும் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வெளியே வருவல. அடுத்து இதை தவிர வேற எதுவும் காரணமாக இருக்கக்கூடாது, காரணமாக இல்லை. ஒருவன் இமாமோட போய் சேர்ந்து தொழுகிறாங்க, ஆனா அவரை பின்பற்றி தொழுகல, எப்படி புரியுதா? இமாமோடு சேர்ந்து ஒருவன் தொழுகிறான், ஆனால் அவரை பின்பற்றவில்லை, இவன் தனியா தொழுகிறான், இது தொழுகையே அல்ல. ஒண்ணு, அவன் பிதாத்துவாதி, தீனுக்கு முரண்படுகிறான் என்று தெரிஞ்சா அவன் பின்னாடி தொழுவாது, சரியா? ஆனா ஒருத்தன் பின்னாடி சப்புல நின்று தக்பீர் கேட்டான், ஆனா அவரை இஸ்திதா செய்யறதில்லை, இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. இதுவும் இவர்களுக்கும் தொழுகை சேராது. அடுத்து, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், கரத்தாலும் நாவாலும் தன்னுடைய உள்ளத்தாலும். பிலா ஸ்டைஃபின், நீ தீமையை தடுக்கிற, நன்மையை ஏவுற என்பதற்காக வாழை தூக்கிடாத, துப்பாக்கி எடுக்கிறாத, புரியுதா? நன்மையை ஏவு, தீமையை தடு, கையால செய், நாவால செய், முடியலையா தல்பால செய், அதுக்காக வாழ தூக்கிறாத, உனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதாவது இந்த சிந்தனையில் ஏற்படுகிற சீர்கேடுகளுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப ஒரு இமாம பத்தி இவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவரு அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருது, சரிங்களா? அதாவது ரெண்டு விதமான ஒழுக்கம் இல்லாத சொல்லலாம். ஒண்ணு, இந்த பிதாத் என்பதுல அல்லது பாவம் என்பதுல பெருசு சிறுசு எல்லாமே வரும். சிறுக்கும் பாவம் தான், ஜினாவும் பாவம் தான், சரியா? இப்ப சிறுக்குக்கும் ஜினாவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சிறுக்கு செஞ்சு தௌபா செய்யாம மூத்தா போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஆனா ஜினா செஞ்சுட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜினா செஞ்சுட்டு ஒருத்தன் மூத்தா போயிட்டான், தௌபா செய்யாமலே மூத்தா போயிட்டா கூட ரெண்டுல ஒரு நிலைமை. ஒன்னு, வேற ஏதாவது நன்மை இருந்துச்சுன்னா அல்லாஹ் அவனை தண்டிக்காம மன்னிப்பான், இல்லை என்றால் அவனுக்கு தண்டனை கொடுத்து மன்னிப்பான். இப்ப ஒரு இமாம பத்தி ஒருத்தருக்கு அதிருப்தி, இவர் வந்து இந்த மாதிரி தப்பு செய்யறாரு அப்படின்னு அதிருப்தி ஏற்பட்டது. அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பள்ளிக்கு போவாங்க, தப்புலையும் நின்றுப்பாங்க, தக்பீர் கட்டும் போது சேர்ந்து தக்பீர் கட்டிப்பாங்க, ஆனா இந்த இமாம பின்பற்றலன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அவரோட சேர்ந்து என்ன செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பாத்தியா ஓதிப்பாரு, சூரா ஓதிப்பாரு, குளிஞ்சுப்பாரு, எந்திரிச்சுப்பாரு. ஆனா இவரு இமாமை பின்பற்றி தொழுகிறேன் நீயே தூக்க மாட்டாரு, நான் தனியா தொழுகிறேன் நீயே தூச்சு தொழுது முடிப்பாரு. மக்களுக்கு என்ன தெரியும், ஜமாத்த பின்பற்றி தொழுகிறாரு நினைக்கும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஜமாத்துக்கு வந்தாதான் நமக்கு வந்து என்னென்ன சலுகைகள் கிடைக்கும். நம்ம முஸ்லீம் இந்த முஹல்லால இருக்கிறோம்னு சொன்னா, இந்த மஸ்ஜிதுக்கு போனாதான் நமக்கு வந்து மஸ்ஜிதுடைய முஹல்லாவுடைய சலுகைகள் கிடைக்கும். இருக்கும் பொழுது இப்ப முனாஃபிஸ் மாதிரி எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நம்ம இப்ப முஸ்லீம்கள் நம்ம டிக்ளேர் பண்ணாதான் நமக்கு கனிமத்து கிடைக்கும், நமக்கு சலுகை கிடைக்கும் அப்படிங்கறதுனால தானே அவங்க ஆசைப்பட்டு வந்தாங்க. மக்கால இருக்கிற வரைக்கும் முனாஃபிக்க கிடையாது, ஏன் மக்கால இருக்கிற வரைக்கும் முஸ்லீமானா உதவ விழுந்துச்சு. மதினால ஆட்சி வந்ததுக்கு பிறகு காசு வந்துச்சு, செல்வம் வந்துச்சு. அப்ப செல்வத்தின் மீது ஆசை கொண்டு தங்களை முஸ்லீம்களாக காட்டினார்கள், உரிமைகளை பெறுவதற்காக, வசதிகளை பெறுவதற்காக. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் வந்து பள்ளிக்கு வராரு, தொழுகிறாரு, ஆனா இமாமுடைய இமாமை பின்பற்றுகிற நியத்து வைக்கவே இல்லை. அல்லது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இமாம் செய்யறது சரியில்லை, நியத்து வச்ச தொழுதாலும் இமாம் ருக்குக்கு போயிருப்பாரு, இவர் அப்பதான் ஃபாத்தியா சூராவே ஆரம்பிப்பாரு. இமாம் சுஜூதுக்கு போயிட்டு எழுந்திருப்பாரு, இப்பதான் இவர் சுஜூதுக்கு போயிட்டு இருப்பாரு, புரியுதா? இந்த ரெண்டு நிலைகளும் ஒருவன் செய்தால் அவன் இமாமை பின்பற்றியவனாக ஆக மாட்டான், அது தொழுகையாக ஆகாது, புரியுதா? அடுத்து 93வது கருத்து, எவர் ஒருவன் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒன்றை இது ஆன்மீகம் என்று சொல்கிறானோ, மறைவான கல்வி என்று சொல்கிறானோ, அவன் சொல்கிற அந்த கல்வி வழிகேடும் அனாச்சாரமும் ஆகும். அந்த கல்வியைப்படி, அந்த கல்வியின்படி செயல்படுவதோ அவற்றின் பக்கம் அழைப்பதோ எவருக்கும் தகுதியானதல்ல. இது புரியுதா? புரியுதா? அடுத்து, ஒரு பெண் தன்னை ஒரு ஆணுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால், அன்பளிப்பாக கொடுத்தால் அந்த பெண்ணை இவன் ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த பெண்ணுக்குரிய வலியும் இரண்டு நீதமான சாட்சிகளும் மகரும் இருந்தே தவிர, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு பெண்ணு நமக்கு ஹலால் ஆகும்னு சொன்னா திருமணத்தின் மூலமா தான் ஹலாலு, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிக்கிட்டாங்க, அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது ஹலால் ஆயிடுமா? அது திருமணம் என்ற ஒரு வழியை தவிர நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு விஷயத்தில் ஹலாலை ஏற்படுத்தவில்லை. அடிமைகளா இருந்தால் வேற விஷயம், சரியா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அடுத்து 95வது விஷயம், எவன் ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களின் மீது விமர்சனம் செய்கிறானோ அவனை பற்றி தெரிந்து கொள், அவன் கெட்டவன் என்றும் மனைச்சியை பின்பற்றுபவன் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் தோழர்களை பற்றி பேசப்பட்டால் வாய் மூடி கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் ஞானப்படி தெரிந்துதான் அவர்கள் வைத்திருந்தார்கள், தங்கள் தோழர்களுக்கு தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் சில தவறுகள் நிகழும் என்று. தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் காந்து அறிவிச்சு கொடுத்திருப்பானா இல்லையா? அப்படி இருப்பதனால தான் இப்படி சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை பற்றி பேசப்பட்டால் நீங்க வாய மூடிக்குங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் தோழர்களை விட்டு விடுங்கள், நல்லவற்றை தவிர அவர்கள் விஷயத்தில் எதையும் பேசாதீர்கள். அவர்களுடைய தருகல்களிலோ அவர்களுடைய போர்களை பற்றியோ எதையும் நீ பேசிவிடாது. உனக்கு எது தெரியவில்லை அதை பற்றி நீ பேசாது. அப்படி ஒருவன் சஹாபாக்களை விமர்சனம் செய்தால் அவனுடைய பேச்சையும் நீ செவிமடுக்காது. ஏன் அப்படி கேட்டுட்ட கல்புல வந்து உட்கார்ந்து அந்த பேச்சு எல்லாம் பாக்குறோம் இன்னைக்கு. அதுல இருந்த சில மக்கள்கிட்ட பேசும் பொழுது அந்த சகதி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கு, அப்படியே மூஞ்செல்லாம் மாறுறத பாக்கணுமே, அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேப்பங்காய் சாப்பிடுற மாதிரி. அப்புறம் வந்து ஏன் அது இது அப்படியே இல்லாமல்லாம். அப்ப சஹாபாக்களை விமர்சனம் நாமும் செய்யக்கூடாது, விமர்சனம் செய்பவர்களின் பேச்சையும் நாம் கேட்கக்கூடாது. கல்விலே அந்த ஒரு சகதி பட்டுவிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து ஒரு மனிதன் ஹதீஸுகளை விமர்சனம் செய்கிறான், ஹதீஸுகளை விமர்சனம் செய்கிறான் அல்லது ஹதீஸுகளை மறுக்கிறான் அல்லது ஹதீஸுகள் அல்லாத வேறொரு வழியை அவன் தேடுகிறான் என்றால் அவன் முஸ்லிமா என்பதை உறுதி செய்து கொள். அவன் முஸ்லீம் என்பதில் சந்தேகித்துக் கொள். ஹதீஸுகளை விமர்சனம் செய்பவன் ஒன்னே ஹதீஸ விமர்சனம் செய்யறான் அல்லது ஹதீஸ மறுக்கிறான் அல்லது ஹதீஸுகளை விட்டுட்டு வேற வழிக்கு போறான். அவனுடைய இஸ்லாமியிலே சந்தேகித்துக்கலாம், முஸ்லீமா சந்தேகம், முஸ்லீமாக அவன் மனைவி பின்பற்றுவன் விதத்துவாதி என்பதிலே நீ சந்தேகப்படாது. அடுத்து 97, ஒரு அரசன் அநியாயக்காரனாக இருப்பதால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமைகளில் எந்த ஒரு கடமையும் நம் மீது குறைந்து விடாது. அன்ன சுல்தான் அவனுடைய அநீதம் அவனுக்கு தீங்கு தரும். அப்ப அந்த அரசனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு கொடுத்த பயத்தை நீ நிறைவேற்ற வேண்டும், அவன் ஜிஹாதுக்கு அழைத்தால் நீ அவனுக்கு கீழ்படிய வேண்டும், அவன் தொட வைத்தால் அவன் பின்னால் நீ தொட வேண்டும் என்பது அல்லாஹ் உன் மீது கடமையாக்கிய கடமை. அவன் அநியாயக்காரன் என்பதால் அவனுடைய இதாஹத்தை விட்டு அவனுடைய ஜமாஅத்தை விட்டு பிரிவதற்கு உனக்கு அனுமதி இல்லை. அவனுடைய அநியாயத்தை நீ நியாயமாக கூற முடியாது. அப்போ அவன் அநியாயம் செய்யறானே அதுக்குள்ளானதை அவன் அல்லாஹ்விடத்தில் அனுபவிப்பான். நீ அவனுக்கு கட்டுப்படுவதும் நீ அவனுக்கு கீழ்படிந்து நடப்பதும் அது ஒரு முழுமையான ஒரு விஷயமாக இருக்கும், அல்லாஹ் அதற்குரிய நற்கூலியை உனக்கு கொடுப்பான். புரியுதா? அடுத்து அதாவது அவர்களோடு ஜமாஅத் தொழுகையிலும் ஜுமா தொழுகையிலும் ஜிஹாதிலும் நீ கலந்து கொள்ள வேண்டும், சரியா? அது அல்லாத வேற என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த காரியத்திலே நீ பங்கு கொள். ஒரு அநியாயக்கார அரசன் தான், அநியாயக்கார அரசன் தான், ஹஜ்ஜாஜ் மாதிரி தனக்கு விரும்பாதவர்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு 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 போறான். நிறைய நல்ல காரியங்கள் செய்யறான். அவனோட சேர்ந்து நான் அந்த நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் என்று விலகலாமா? அந்த நல்ல காரியத்தில் அவனோடு நீ இரு. புரியுதா? நல்ல விஷயத்தை விளங்கிட்டே வாங்க. பிதஅத்து என்பது வேறு, பெரும்பாவம் என்பது வேறு. ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். சரியா? பிதஅத்தை தூண்டக்கூடியவன், பிதஅத்தை பரப்பக்கூடியவன் சேரவே முடியாது. புரியுதா? இப்ப சில அதிகாரிகள் சில மன்னர்கள் இடத்துல பின்னாடி காலத்துல ஏற்பட்டுச்சு. சில பேரிடத்துல மது அருந்தும் பழக்கம் இருந்துச்சு. சில பேரிடத்துல ஹலாலான உறவுகள் பிரச்சனை இருந்துச்சு. புரியுதா? இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தும் கூட நம்முடைய அறிஞர்கள் பொதுவான நல்ல விஷயங்களிலே அவர்களை விட்டு விலகவில்லை. எத்தனையோ நன்மையான காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தன. அந்த விஷயங்களில் அவர்கள் அந்த அரசர்களுக்கு துணை நின்றார்கள். அவங்க ஜிஹாதுக்கு அனுப்பின போர்கள்ல இவர்கள் இமாம்களாக, தலைவர்களாக, கமாண்டர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து 99வது கருத்து, ஒருவன் அதிகாரிகளுக்கும் அரசர்களுக்கும் எதிராக பத்துவா செய்தால், அவர்களுக்காக அல்லாவிடத்திலே எதிராக பிரார்த்தனை செய்தால், நீ அறிந்து கொள் அவன் மனையீச்சியை பின்பற்றக்கூடியவன் என்று. யார் ஒருவர் அதிகாரிகளுக்காக, மன்னர்களுக்காக நேர்வழியை கொண்டு, சீர்திருத்தத்தை கொண்டு பிரார்த்தனை செய்கிறாரோ, அறிந்து கொள் இன்ஷா அல்லாஹ் அவர் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனையை தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் எழுதி இருக்கிறான், அந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று தெரிய வந்தால், அந்த பிரார்த்தனையை நான் மன்னருக்காக செய்வேன், யா அல்லாஹ் அவரை நேர்வழிப்படுத்து என்று. அப்ப அவங்களிடத்துல கேட்கப்பட்டது, இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு சொல்லு. அப்ப அவங்க சொல்றாங்க, قال اذا جعلتها في نفسي لم تعذني واذا جعلتها في سلطاني صلح فصلح بصلاحه العباد والبلاد. இதுக்கு என்னங்க விளக்கம்னு கேட்டப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப வாழ்க்கையில ஒரே ஒரு துவா தான் எனக்கு இருக்கு, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு தெரிஞ்சு, அதை நான் எனக்காக கேட்டுட்டா என்ன பிரயோஜனம்? எனக்கு நான் கேட்டேன், என்னோட அது முடிஞ்சு போச்சு. சரியா? எனக்கு வீடு வேணும்னு கேட்டேன், மங்களா வேணும் கேட்டேன், கார் வேணும்னு கேட்டேன், கிடைச்சி போச்சுன்னு வச்சுக்கணும் எனக்கு. அதனால ஒண்ணு முடிக்குதா, எனக்கு தான் கிடைச்சிச்சு, ஒன்றும் கிடைக்கல மத்தவங்களுக்கு. ஆனா அந்த துவாவை ஒரு மன்னருக்காக நான் கேட்டு விட்டால், அவர் சீர்திருத்தம் பெற்றால் நாடும் மக்களும் சீர்திருத்தம் பெற்று விடுவார்களே. இந்த மன்னர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, மன்னர்களை எத்தவங்க என்னமோ பெரிய தத்துவாதாரி மாதிரி, பெரிய அப்படியே வானத்துல இருந்து குதிச்ச ஜிப்ரீல் மாதிரி, மீகாயில் மாதிரியா எல்லாம் அசி ஏசுவாங்க, திட்டுவாங்க. உண்மையிலேயே இவன் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்திருந்தா, நன்மையை நாடக்கூடியவனாக இருந்திருந்தா, யாருன்னா இந்த மன்னர்களுக்கெல்லாம் நீ நேர்வழி காட்டு, இவர்களை எல்லாம் நீ திருத்து, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இவர்களை ஆக்கி என்று துவா செஞ்சிருப்பாங்க. நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? மன்னர்களுக்கு நன்மையை வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். நன்மன் சொன்ன அவர்கள் நேர்வழிப்படுத்து என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களை தவிப்பதற்கு நமக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அவர்கள் அநியாயம் செய்தாலும் சரியே, அவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்தாலும் சரியே. 100வது விஷயம், நம்முடைய கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் யார் அவர்கள்? நம்மை பெற்றவர்கள் அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள். அவர்களில் எவரையும் நீ தவறான முறையில் பேசிவிடாதே, நன்மையை கொண்டே அவர்களை பேசு. 100 முடிஞ்சிருக்கு இது வரைக்கும், இன்ஷா அல்லாஹ் போதும்.